லாம்ச நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றிரவு நாங்கள் இங்கே இருப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிரசன்னம் இங்கே எங்களோடு இருப்பதை நாங்கள் அறிந்திருப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு தேவை இருக்கிறபடியால் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமீன். நீங்கள் உட்காருங்கள். இந்த ஒலிபெருக்கிகள் நன்றாக இயங்குவது நல்லுணர்வை தருகிறது. நேற்றைய தினம் ஒருவிதமான குழப்பம் ஏற்பட்டதற்காக நான் மிகவும் வருந்தினேன். நான் அந்த செய்தியை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மிக ஆவலாயிருந்தேன். நீங்கள் அதை நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுவே நமக்குள்ள நங்கூரமாய் உள்ளது. நாம் ஒரு சபையினால் நங்கூரமிடப்பட்டிருக்கவில்லை, நாம் கிறிஸ்துவுக்குள் நங்கூரமிடப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அவரே அந்த ஒரே வழியாக இருக்கிறார். அவர் மாத்திரமே பாதுகாப்பான ஸ்தலமாக இருக்கிறார். தேவன் தம்முடைய நாமத்தை எப்பொழுதும் வைத்த ஒரே ஸ்தலமாக இருக்கிறார். தேவன் தம்முடைய நாமத்தை வைக்க தாம் தெரிந்து கொண்ட இடத்தில் ஜனங்களை சந்திப்பேன் என்று கூறினார். எந்த வாசலிலும் அல்ல, ஆனால் அவர் தெரிந்து கொண்ட வாசலில், அந்த இடத்தில் தான் அங்கு மாத்திரமே அவர் ஜனங்களை சந்திப்பார். தேவன் தம்முடைய நாமத்தை அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தவிர வேறெங்கும் வைக்கவில்லை என்பதை நாம் காண்கிறோம். குமாரன் எப்பொழுதுமே தகப்பனுடைய நாமத்தையே எடுத்துக் கொள்ளுகிறான். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு அது எவ்விதம் பொருந்துகிறது? ஒவ்வொருவரும் நான் இயேசுக்குள் இருக்கிறேன் என்று கூறுகின்றனர் என்கிறீர்கள். அவரே வார்த்தையாய் இருக்கிறார். அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை வம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மீண்டும் அது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் கூட எழுதப்பட்டுள்ளது. அவர் வருவதை நாம் கண்டபோது மணவாளனும் மணவாட்டியும் அவருடைய வஸ்திரம் ரத்தத்தில் தோய்க்கப்பட்டிருந்தது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்பட்டது. அவர் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். மேலும் அதாவது அவர் உயிர்ப்பிக்கும் வல்லமையாயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிறார். அந்த இயக்கவியலுக்குள் வருகிற இயங்கு சக்தியாக வார்த்தைகளை ஜீவிக்க செய்கிறது. அவை யாவும் ஒன்று சேர்ந்து கிரியை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது கிரியை செய்யாது. அது முழு வேதாகமத்தையும் முழு கிறிஸ்துவையும் முழு சுவிசேஷத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். நேற்று இரவு நான் தொலைக்காட்சியில் பார்த்த இந்த குழுவிற்கு நான் கூற விரும்புகிறேன். அது நடக்கப் போகிறது என்பதை அறிந்து நான் அதை பார்த்தேன். இந்த குழுவில் இடம்பெற்றிருந்த இந்த சகோதரர்களுக்கு நான் விளக்கம் கூற விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதே. நான் மிகவும் அதிகமாக குற்றம் கண்டுபிடிக்கும் ஒருவன் என்பதை நீங்கள் எப்படியும் அறிவீர்கள். ஆனால் அங்கே குறை கூற ஒன்றுமே இல்லை. அது முற்றிலும் அசலானதாக இருந்தது. என்னால் அதனோடு 100% இணங்க முடிந்தது. உங்களுக்கு நன்றி, ஆமேன். அவர்களுடைய பதில்கள் சரியான காரியமாக இருந்தன. நான் நிச்சயமாகவே அதை பாராட்டினேன். நான் வீட்டில் உள்ள என்னுடைய சபையில் ஒரு திரைப்படத்தை காண்பிக்க மாத்திரமே நான் விரும்புகிறேன். அது உண்மையாகவே அருமையாக இருந்தது. தேவன் மற்ற மண்டலங்களில் இடைபெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்முடைய சொந்த பெந்தேகோஸ்தே குழுவை தவிர மற்ற புருஷர்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனுடைய வித்து இத்தனை ஆண்டுகளாக அங்கே இருந்து கொண்டு அவர்கள் முழுவதும் வெளிச்சம் பிரகாசிக்கும் வரை காத்துக் கொண்டிருந்தனர். நண்பர்களே, இயேசு கூறினதை அறிந்து கொள்ளும்படி இது நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கூட தருகிறது. இந்த நித்திரை செய்யும் கன்னியை எண்ணெய் வாங்க உள்ளே வர துவங்கியிருந்த போது அப்பொழுது மணவாளன் வந்து கொண்டிருந்தார். எனவே நாம் எபிஸ்கோபலியன், பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், லுத்தரன் எண்ணெய் வாங்க உள்ளே வந்ததை காணும் போது அப்பொழுது அந்த நேரத்தில் மணவாளன் வந்தார் என்பதை நாம் அதன் மூலம் காண முடியும். நாம் அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு என் மகன் பில்லி என்னிடம் கூறினது போன்ற காரியத்தை நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை. அவன், அப்பா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறதில்லை. உங்களை கவர வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அப்பா, நீங்கள் என்ன செய்தாலும் வியாதியஸ்தருக்காக உங்களுடைய முழு நேரத்தையும் செலவிடுங்கள் என்றான். அவன், நான் இவ்வளவு சுகவீனமான ஜனங்களை கண்டதே இல்லை என்றான். மேலும் நான் ஓரிரு நிமிடங்களில் 200 அட்டைகளை கொடுத்தேன் என்றான். அநேக ஜனங்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்றான். அவன் அதை மிக அபூர்வமாகவே என்னிடம் சொல்லுகிறான். அதன் பின்னர் நான் இங்கே எழுதி வைத்துள்ள சில சிறு குறிப்புகளோடும் வரப்போகும் நியாயத்தீர்ப்பை குறித்த சில குறிப்புகளோடும் நான் வந்தேன். இன்றிரவு நமக்கு கீழே தேவனுடைய கோபாக்கினை குலுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதோடு நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் சீக்கிரத்தில் அது துடைத்தழித்து போடும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய கோபம் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து லட்சக்கணக்கானோருக்கு இந்த நேரத்தில் அது சொல்லப்படும். அது முடிந்துவிடும். என் இருதயத்தில் அதை அறிந்திருக்கிறேன். அது அவன்னமா இருக்கும் என்று அறிந்திருக்கிறேன். அதன் பின்னர் அநேகர் சுகவீனமடைந்து நெருக்கிக் கொண்டும் எடுத்துக்கொண்டும் இருப்பதை நாம் காண்கிறோம். மேலும் நான் இன்றிரவு அவர்களில் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் என்று எண்ணினேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை கூறட்டும், நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு இரவும் பகலும் தேவனை சேவிக்கிறீர்கள். நீங்கள் ஏதோ காரியம் தவறாயிருப்பதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் தெருக்களில் நடக்கும் போது, நீங்கள் எங்கு சென்றாலும் அதை உணர முடியும். நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நான் சகோதரன் ஸ்ட்ரோமி என்ற ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். டோனி இங்கே இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. அவர் டோனி சலேமே சலேமே சலாமே இல்லை. நான் வேறொரு டோனியிடம் பேசிவிட்டேன். இல்லை, அது வேறொரு டோனியா. இது டூசானின் டோனி. அவருடைய பெயர் என்ன? ஸ்ட்ரோமி. அது சலேமியோ ஸ்ட்ரோமியோ அல்லது வேறு யாரோ என்பதை நான் அறிவேன். எனக்கு எல்லாமே. அவருடைய கடையில் அன்றொரு நாள் ஒரு மனிதன் உள்ளே வந்து மிகவும் விசேஷித்தவரா. கடந்த முறை நான் இந்தியாவில் இருந்தபோது அவர் எனக்கு நினைவிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை கூறிக்கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் எங்களுக்கு இருந்ததிலேயே மிகப்பெரிய கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு அளித்தார் என்று நான் நினைக்கிறேன். அது பம்பாயில் இருந்தது. லட்சக்கணக்கான ஜனங்களை அவர்களை வைப்பதற்கு எங்களால் எங்குமே இடங்களை கூட கண்டறிய முடியவில்லை. நாங்கள் அங்கு செல்வதற்கு முன்பு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு செய்தித்தாள் இருந்தது. பாருங்கள், அது இந்தியா இருமொழி பேசும் நாடு. அது ஆங்கில செய்தித்தாளில் இருந்தது. மேலும் பாருங்கள், பூகம்பங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், பறவைகள் தங்களுடைய கூடுகளில் தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன என்று எழுதப்பட்டிருந்தது. வேலிகளையும் மற்ற காரியங்களையும் தகர்த்தெறிந்த பூமி எழுச்சி உண்டாவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் சிறு பறவைகள் பாறைகளில் தங்களுடைய கூடுகளை தாங்களாகவே அமைத்துக் கொள்கின்றன. பிற்பகலிலோ அல்லது மதியத்திலோ சூரியன் உண்மையாகவே உஷ்ணமாக இருக்கும் போது எல்லா மிருகங்களும் நிழலுக்குள் செல்ல அந்த பாறை சுவர்களை சுற்றி நிற்கின்றன. இரண்டு நாட்களாக பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு வராமல் மரங்களிலேயே தங்கியிருந்தன. இரண்டு நாட்களாக மிருகங்கள், ஆடு, கால்நடைகள், அவைகள் பிற்பகலில் வராது அல்லது அந்த சுவர்களை சுற்றி சாய்ந்திருக்க வராது. அவைகள் வயலில் தங்கி நிழலுக்காக ஒன்றன் மீது ஒன்று சாய்ந்து கொண்டன. அப்பொழுது திடீரென்று பூமி எதிர்ச்சி உண்டாகி சுவர்கள் அசைந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. மேலும் பாருங்கள், அந்த சிறு பறவைகள் அங்கே இருந்திருந்தால் அவைகள் அழிந்து போயிருந்திருக்கும். அதற்கு கீழே ஆடுகளும் நின்று கொண்டிருந்திருந்தால் அவைகள் அழிந்து போயிருந்திருக்கும். தேவன் இயற்கையை எச்சரித்தல். ஒரு சில நாட்களுக்கு முன்பு சகோதரன் டோனியின் கடையில் அங்கே ஒரு மனிதன் கூறுவதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். இந்த பூகம்பம் அலாஸ்காவில் ஏற்பட்ட போது அவர் மெக்சிகோவில் உள்ள ஸ்டோனி பாயிண்ட் என்று நாம் அழைக்கும் இடத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். மேலும் அவன் பறவைகள் ஆகாரம் எடுத்துக் கொள்ளவில்லை, மீன்கள் ஆகாரம் எடுத்துக் கொள்ளவில்லை, ஏதோ தவறு இருந்தது. மேலும் சடதியாக பூமி எதிர்ச்சி உண்டானது என்று கூறினான். அன்று நாள் இந்தியாவிலோ அல்லது அது எங்கிருந்தோ அந்த சம்பவம் நிகழ்ந்த போது அவன் மீண்டும் மீன் பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறினான். அவன், பாருங்கள், அது வினோதமாக இருக்கிறது. அந்த மீன்கள் ஏறக்குறைய இந்த நேரத்தில் உணவெடுக்கும். தண்ணீரில் ஒரு அலையும் இல்லை, எங்கும் இல்லை. தண்ணீர் மிகவும் அமைதியானதாய் மீன்கள் இறை எடுப்பதற்கு ஏற்றதாய் இருக்கிறது. ஆனால் அவைகள் புசிக்கவில்லை. வழக்கமாக அங்கே இருக்கும் எல்லா பறவைகளும் கடற்பறவைகளும் இந்த மீன்களையும் மற்ற காரியங்களையும் கொத்திக் கொண்டு தரையில் சுற்றி நடந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக நின்று கொண்டிருந்தன. ஒரு சில நிமிடங்களில் அடியிலிருந்து கடல் பாசி இந்த விதமாக மேலே வர துவங்கிய பூமியின் மறுபக்கத்தில் ஒரு பூகம்பம் உண்டானது என்று கூறினார். பாருங்கள், ஏதோ கோளாறு இருந்ததை, ஏதோ ஒன்று சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்ததை அந்த மீன்கள் அறிந்திருந்தன. அந்த பறவைகளும் அதையே அறிந்திருந்தன. நிச்சயமாகவே தேவன் ஒரு மீனுக்கும் ஒரு பறவைக்கும் பகுத்தறியும் திறனை அளிக்கிறார் என்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாக அளிக்க வேண்டும்! நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதையும் நியாய தீர்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் உண்மையாகவே பயபக்தியாயிருப்போமாக. உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனண்டை ஓடிப்போங்கள். ஓ வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்ரகுமே, நீ பாதாள பரியந்தம் தாட்டப்படுவாய். இன்றைக்கு அது தண்ணீரின் அடிமட்டத்தில் மூழ்கி கிடக்கிறது. அதை நினைவில் வைத்துக் கொண்டு ஜெபியுங்கள். இப்பொழுது இன்றிரவு நான் இங்கே வேதத்தில் ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு இடத்தை வாசிக்க விரும்புகிறேன். நாங்கள் வியாதியத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். பில்லி ஒரு சில ஜபாட்டைகளை கொடுத்ததாக கூறினான். அவன் நேற்றைய தினம் சிலவற்றை அளித்தான். ஆனால் அவர்களில் எவருக்கும் நேற்றிரவு நான் ஜெபம் செய்யவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வந்தார் என்று நான் வியந்தேன். அது அப்படியே. உங்களால் அதை கிரியை செய்ய முடியாது. அது ஒரு சிறிய நம்புகோலை போன்றது. நீங்கள் உங்களையே ஒரு எந்திர பாதையில் எடுத்துக் கொள்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் கிரியையை செய்கிறவர்கள் நீங்கள் தான், நான் அல்ல. நீங்களாகவே அதை செய்கிறீர்கள். எனவே நான் நேற்றிரவு பகுத்தறிதலில் கூட நான் கவனித்தேன். அது ஜனங்களோடு ஒருபோதும் சரியாக பொருந்தவில்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. நான் அதை கண்டிருக்கிறேன். இங்கே சமீபத்தில் அது ஏறக்குறைய அவ்வாறு தென்படுகிறது. நான் வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைத்து பேசிக் கொண்டிருந்ததை அவர்கள் அறிவார். நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்ந்தறிய வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய ஆவியினால் பிறந்து அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் உங்களுக்குள் இருக்கிற அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். காலங்களினூடாக சீஷர்கள் செய்தது போல மற்றவர்கள் மேல் கைகளை வைப்பதன் மூலம் அது வியாதியஸ்தரை முற்றிலுமாக சுகப்படுத்தியது. மரித்தோரை உயிரோடு எழுப்பியது. அது தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் காண்பித்தது. ஆதி அப்போஸ்தலர்கள் மத்தியில் ஜீவித்த அதே ஆவிதான் இன்றைக்கும் சபையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அதே காரியங்களில் கிரியை செய்கின்றன. நாம் அதை முடிந்தளவு துரிதமாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமே. பாருங்கள், அது எவ்வளவுதான் ஒரு கிரியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் அதை விசுவாசிக்கும் வரை அது ஒரு துளி நன்மையும் செய்யாது. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கிற வினாடியில் உங்களுடைய தொல்லைகள் முடிவுற்றுவிடும். அது உண்மை. இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு திருப்புவோமாக. ஒரு சில நிமிடங்களுக்கு நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய இரவிற்கான பாடப்பொருளை மாற்றுவதற்காக இன்னும் சில வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டு நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிலவற்றை வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்காவின் புத்தகத்திலிருந்து 8:40 துவங்குகிறது. இப்பொழுது கவனியுங்கள், நான் விரிவாக வாசிக்கப் போகிறேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அது இன்றிரவு கூட்டத்தினருக்கு ஒரு அருமையான மனப்பான்மையா இருக்கும் அல்லவா? அப்பொழுது ஜபாலய தலைவனாகிய எவீரி என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவருடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மறித்து விட்டால் எஜமானை தொலைபடுத்த வேண்டாம். இயேசு அதை கேட்டு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மறித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் மறித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கையில் அது உண்மை என்பதை நாங்கள் அறிவோம். இது நடந்தது. இது ஒரு செய்தித்தாளில் அல்லது ஏதோ ஒரு கட்டுக்கதை புத்தகத்திலிருந்து நாங்கள் வாசிப்பதற்கு ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல. ஆனால் இது தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் அறிந்துள்ள புத்தகத்திலிருந்து வருகிறது. அது சம்பவித்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த குறிப்பிடத்தக்க காரியத்தை, இங்கே 2 சம்பவங்களை இந்த இயேசு செய்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் மரித்து போன பெண் பிள்ளையை குறித்துமே அவர் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதாவது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி இன்றிரவு அவரை பரிசுத்த ஆவி என்னும் நபராக எங்களுக்கு அளித்திருக்கிறார். அவர் இன்றிரவு இங்கே எங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் நேற்று நின்று என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவருடைய இரக்கங்கள் ஜனங்களை சென்றடைகிறது. ஜனங்கள் அவரை அணுகும் போது அந்த நாளில் கொடுக்கப்பட்ட அதே பலன்கள் இந்த நாளிலும் அளிக்கப்படும். இதாவே நாங்கள் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி அதை மீண்டும் அருளும். சற்று முன்னர் சகோதரன் சகாரியன் மிகவும் உத்தமமாக கேட்டுக் கொண்டது போல, கூட்டத்தாரை விசுவாசிக்கும்படி கேட்டுக்கொண்டது போல, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆமீன். நான் ஒரு சில நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். அது ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே இருக்கும். ஏனென்றால் நான் ஜெப அட்டைகளோடு உள்ள ஜனங்களை இங்கே அழைத்து அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதை தவிர வேற எந்த காரியத்தையும் தவிர்த்து விடுகிறேன். ஆனால் நாம் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்கு முன்பு ஜனங்களை அந்த மனப்பான்மையில் நாம் கொண்டு வர வேண்டும். மனப்பான்மையே எப்பொழுதும் பலன்களை கொண்டு வருகிறது. அது தேவனிடத்தில் நீங்கள் கொண்டுள்ள மனப்பான்மையாய் உள்ளது. இங்கே ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் சுகமாக்கப்பட்டாள். ஒரு போர்வீரன் அவருடைய முகத்தில் துப்பி அவருடைய சிரசின் மேல் ஒரு மூழ்கிடத்தை அணிவித்து எந்த வல்லமையையும் உணரவில்லை. அது உங்களுடைய அணுகுமுறை. மனப்பான்மையே அதற்கு தேவைப்படுகிறது. இன்றிரவும் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அருமையான நண்பனே, அதற்கு அந்த மனப்பான்மை தேவைப்படுகிறது. நாம் இருக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் உங்களுடைய மனப்பான்மையே பலன்களை கொண்டு வருகிறது. இங்கே உள்ளது. எனவே இயங்கும் சக்தியும் உள்ளது. உங்களால் துவங்க முடிந்தால் மற்றதை தேவன் செய்வார். இப்பொழுது இந்த பொருளின் பேரில் ஒரு சில நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன். அவருடைய வார்த்தையை நிரூபித்தல். இப்பொழுது அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் என்பதை குறித்து சிந்திப்பது ஒரு மகத்தான காரியமாய் உள்ளது. அவர் அதை எப்போதும் நிரூபித்தது போல இப்பொழுது இன்றிரவும் தேவன் அதை நிரூபிக்க வல்லவராயிருக்கிறார். வேதமும் கூட எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்துள்ளது. இப்பொழுது அதை நிரூபியுங்கள். நான் அதை விசுவாசிப்பேன் என்ற பழைய பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அது உண்மையாயிருக்கவில்லை. முற்றிலுமாக விஞ்ஞான ரீதியாகவும் கூட நிரூபிக்கப்பட்ட அநேக காரியங்களை நான் அநேக முறை கண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் ஜனங்கள் அதை எப்படியும் விசுவாசிக்கவில்லை. அண்மையில் நான் இங்கே ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் தெய்வீக சுகமளித்தலை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அவன், நான் அதை விசுவாசிக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதை குறித்து உங்களால் எவ்வளவு நிரூபணம் காட்ட முடிந்தாலும் நான் அதை இன்னமும் விசுவாசிப்பதில்லை என்றான். பாருங்கள், நிச்சயமாகவே நீங்கள் அந்த மனிதனுக்காக என்ன செய்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் அவன் இழக்கப்பட்டு விட்டான். அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. விசுவாசிக்க அவனுக்குள் ஒன்றுமே இல்லை. நான் வேட்டையாடுவதை நீங்கள் யாவரும் அறிந்துள்ளபடியால் சுமார் ஒரு வாரங்களுக்கு முன்பு இங்கே ஒரு சிறு அனுபவம் எனக்கு உண்டாயிருந்தது. நான் என்னுடைய கூட்டத்திலிருந்து திரும்பி வந்தபோது நான் சிங்கத்தை வேட்டையாடி கொண்டிருந்தேன். நான் அரிசோனாவிற்கு குடிபெயர்ந்த பிறகு அது நல்லது. நான் பெரிய மிருகங்களை வேட்டையாடுவதை விரும்புகிறேன். நான் இயற்கையின் மத்தியில் சென்று அதை கவனிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் ஒரு கொலையாளி அல்ல, நான் வேட்டையாடுகிறேன். எனவே நான் வேட்டை பொருட்களை அழிக்க விரும்புகிறதில்லை. அது சரி என்று நான் கருதவில்லை. நீங்கள் அதை உபயோகிக்காமலும் மற்றும் ஒரு நோக்கத்திற்காக அதை உபயோகிக்காமலும் இருக்கும் போது வேட்டை பொருளை கொள்வது அவ்வளவு பெரிதான பாவம் என்று நான் கருதுகிறேன். வேற எந்த காரியத்தையும் கொன்று போடுவது போன்றே இருக்கும். அது தவறு என்று நான் நினைக்கிறேன். நாம் அதை செய்யக்கூடாது. தேவனதை நமக்கு ஆகாரத்திற்காகவும் நோக்கங்களுக்காகவுமே கொடுத்திருக்கிறார். நாம் அதை அழிக்கக்கூடாது. ஆனால் இப்பொழுது சட்டம் என்ன கூறுகிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அதை வீணாக்காதீர்கள். நான் அங்கு இருந்தபோது எல்லாவற்றையுமே வேட்டையாடுவதற்கான பருவகாலம் முடிந்துவிட்டது. சிங்கங்கள் ஏராளமான கால்நடைகளை கொல்லுகின்றன. தேசத்தில் உள்ள ஏராளமான பண்ணையாளர்களை எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அவைகள் ஒன்றை கொல்லும் போது, ஏன், ஒரு சிங்கம் ஆடுகளின் மத்தியில் பாயும் போது அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். அன்று ஒரு இரவு என்னுடைய குறிப்பிட்ட நண்பர் ஒருவர் ஒரே இரவில் ஏறக்குறைய $3,500 நஷ்டமடைந்தார். ஒரே சிங்கம் ஆட்டுக்குட்டிகளை மாத்திரம் கொன்றதினாலே அது உள்ளே பாய்ந்ததால் உண்மையாகவே மற்ற சிங்கங்கள் அதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கப் போகின்றன. எனவே நான் அந்த சிங்கத்தை கொன்று போட்டேன். எனவே அது ஒரு பெரிய சிங்கமாக இருந்தது. 9 அடி நீளமும் கிட்டத்தட்ட 2 மேற்பட்ட எடை கொண்டதாகவும் இருந்தது. எனவே அது ஒரு பெரிய சிங்கமாக இருந்தது. அதன் பின்னர் நான் அரிசோனா தேசத்திலிருந்து உட்டா என்ற இடத்திற்கு வேட்டையாட சென்றேன். எனவே அங்கே ஜனங்கள் இருந்தனர் என்றும், நான் வேட்டையாட போகும் ஒரு மனிதன் இருந்ததாகவும், அவர் ஒரு அரசாங்க வேட்டைக்காரன் என்றும் என்னிடத்தில் கூறப்பட்டது. மேலும் நன்மையின் நிமித்தமாக அவரை சுற்றிலும் உள்ள மார்க்கத்தை குறித்து எந்த காரியத்தையும் குறிப்பிடாதீர்கள் என்று கூறப்பட்டது. மேலும் அவர் உண்மையாகவே ஒரு முரடான நபராய் இருந்தார் என்றும் கூறப்பட்டது. மேலும் நான் கூறினேன், பாருங்கள், நான் உடன் செல்லவிருந்த மனிதனிடம் கூறினேன். மேலும் நான் அதை குறிப்பிட மாட்டேன் என்றேன். அவர், பிரசங்கி என்று சொல்லாதீர்கள், நீங்கள் அவ்வாறு கூறினால் நீங்கள் ஒருபோதும் வேட்டைக்கு செல்ல முடியாது, அவர் உங்களை அழைத்து செல்ல மாட்டார் என்றார். மேலும் நான் அவரோடு 3 நாட்கள் வேட்டையாடினேன். ஒவ்வொரு இரவும் அவரோடு உறங்கி ஒவ்வொரு நாளும் அவரோடு புசித்தேன். அவர் ஒருபோதும் காலை வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேண்டுமா, பாத்திரங்களை கழுவுங்கள் என்று கூட சொல்லவில்லை. ஒன்றுமில்லை. இப்பொழுது அதை குறித்து ஒன்றுமே கூற வேண்டாம் என்றார். அதற்கு நான் ஒரு வார்த்தையும் கூற மாட்டேன் என்றேன். எனவே நான் ஜெபிக்க மாட்டேன் என்று நான் அவரிடம் கூறவில்லை. ஆனால் நான் ஜெபிக்கிறேன் என்று அவரிடம் தொடர்ந்து கூறி வந்தேன். எனவே நாங்கள் அங்கு சென்றபோது அந்த மனிதன் மிகவும் கடினமான ஒரு குணாதிசயம் உள்ளவனாயிருந்தான். அவன் எதையுமே நம்பவில்லை என்று நான் எண்ணினேன். அதற்கு ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் அவன் ஒரு குழந்தையை இழந்து விட்டிருந்தான். ஒரு மரித்து பிறந்த குழந்தை. நாங்கள் வேட்டைக்கு சென்றோம். இரண்டாம் நாளிலே என்னுடன் வேட்டையாடி கொண்டிருந்த மனிதன் நான் தேசத்தை சுற்றிலும் எங்கும் வேட்டையாடப் போவதாக கூறினான். எனவே என்னோடு இருந்த மற்றொரு வேட்டைக்காரன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றபோது நாங்கள் சிகரங்களின் உச்சியில் இருந்தோம். அங்கே நாங்கள் ஒரு சிங்கத்தை ஓடவிட்டு அதை கற்பாறைகளுக்குள் கொண்டு சென்று விட்டோம். அதுவோ அங்கிருந்து தப்பிவிட்டது. எனவே அந்த நாய் திரும்பி வரும் வரை நாங்கள் அங்கே அமர்ந்து காத்துக் கொண்டிருந்தோம். இந்த மனிதன் இடத்தில் கூறினார். அவர் மற்றொரு வேட்டைக்காரன் உன்னுடைய நண்பன் நீ எல்லா இடங்களிலும் வேட்டையாடலாம் என்று என்னிடம் கூறுகிறார். உன்னிடம் ஏராளமான பணம் இருக்கிறதா என்று கேட்டான். மேலும் அது என்னுடைய வேலையில்லை என்று நான் யூகிக்கிறேன் என்றான். அதற்கு நான் இல்லை என்றேன். மேலும் நான் அது ஏராளமான பணம் அல்ல என்றேன். நான் நிதி உதவி அளித்துள்ளேன் என்றேன். அதற்கு அவன் ஓ அப்படியா என்றான். அவன் பாருங்கள் அது மீண்டும் என்னுடைய வேலையல்ல என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் ஒரு நிறுவனத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் அதை என்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினான். நான் சொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தேன். பாருங்கள் எனவே நான் இல்லை ஐயா நான் ஒரு பிரசங்கி ஒரு மிஷினரி என்று கூறினேன். அவன் நீங்கள் என்ன என்றான். நான் மிஷினரி என்றேன். அவன் நின்று ஒரு சில நிமிடங்கள் என்னை பார்த்தான். அதற்கு நான் உங்களுக்கு வறுமை வாழ்க்கைக்கான நம்பிக்கை உண்டா, உங்களுடைய நம்பிக்கை என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன் நான் ஒரு ஜாக் மார்மன் என்றான். நான் நீங்கள் என்ன என்று கேட்டேன். அவன் ஒரு ஜாக் மார்மன் என்றான். நான் அது என்ன விதமானது என்று கேட்டேன். சத்தியம் செய்து காப்பி கொடுத்து சிகரெட் புகைக்கிறவர் என்று கூறினான். அதற்கு நான் பாருங்கள் ஒரு நேர்மையான அறிக்கை ஆத்மாவுக்கு நல்லது என்றேன். அப்பொழுது அவன் கூறினான். அவன் நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றான். அவன் மார்போன் சபை மாத்திரமே உண்மையான சபை என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது என்றான். அவன் நீங்கள் அதை நம்புகிறீர்களா என்று கேட்டான். மேலும் நான் அது சபை என்று வரும்போது அவைகள் மற்ற எல்லாவற்றையும் போல இதுவும் நல்லதாக இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். நான் ஒரே ஒரு சத்தியத்தை மாத்திரமே அறிந்திருக்கிறேன். அது இயேசு கிறிஸ்து என்றேன். நான் அவர் உண்மையானவர் என்பதை நான் அறிவேன் என்றேன். பாருங்கள் அவன் அன்றொரு இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது மறித்து பிறந்தது என்றான். அவன் இந்த குழந்தை அது இறந்து பிறந்ததால் நான் அதை மீண்டும் ஒருபோதும் காணமாட்டேன் என்று தேவன் அதற்குள் ஜீவ சுவாசத்தை ஒருபோதும் ஊதவில்லை என்று கூறினான். அவன் அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டான். பாருங்கள் நீங்கள் ஒரு ஜாக் மார்மனாக இருக்கின்றபடியால் நீங்கள் அதை காணமாட்டீர்கள். நீங்கள் நிச்சயமாக காணமாட்டீர்கள். அந்த ஒரு காரியம் நிச்சயம். நீ ஒரு ஜாக் மார்மனாக நிலைத்திருக்கும் வரையில் நீ அதை காணமாட்டாய் என்று மேலும் அவர் கூறினார். பாருங்கள் அவர் என்னை தள்ளிக்கொண்டிருந்தார். எனவே நான் அவரை சற்று பின்னால் தள்ளிவிட்டேன். நீங்கள் பாருங்கள் நாம் பின்னுக்கு தள்ள வேண்டிய நேரம் இருந்தது. எனவே அவன் கூறினான். நான் என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு அவன் ஓ எனக்கு தெரியாது என்றான். அவன் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். நான் அநேக அருமையானவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றேன். அவன் ஒரு மார்மோன் என்று எனக்கு தெரியாது. அது உட்டாவில் இருந்தபடியால் அது அநேகமாக அவ்வாறு இருந்திருக்கலாம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் ஏனென்றால் சால்ட் லேக் நகரத்தை சுற்றிலும் உள்ள அநேகமாக ஜனங்கள் அங்கே மார்மோன்களாக உள்ளனர். இருப்பினும் இது சால்ட் லேக் நகரம் அல்ல. எனவே நான் சரி எனக்கு சில அருமையான மார்மன் நண்பர்கள் இருந்தனர். செப வரிசைகளில் இருந்தவர்கள் அருமையான ஜனங்கள் என்று எண்ணினேன். மேலும் நான் மார்மோன்களாகிய மிக அருமையான மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். பாருங்கள் அவன் கூறினான் நான் அவர்களுடைய போதகத்தை நான் அறியேன். அவர்களுடைய போதகத்திற்கு முரணான ஒன்றை நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். நான் அதை உயர்வாக மதிக்கிறேன் என்றேன். அதற்கு நான் பாருங்கள் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவன் ஆமையா நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என்று கூறி நான் அதன் அடிப்படையில் வாழ்வதில்லை என்றான். நான் பாருங்கள் தேவன் அந்த குழந்தையை கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே உலக தோற்றத்திற்கு முன்னரே அறிந்திருந்தார் என்று வேதம் போதிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றேன். மேலும் நான் தேவன் எரேமியாவிடம் நீ உன்னுடைய தாயின் வயிற்றில் உற்பத்தியாவதற்கு முன்பே நீ வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நியமித்தேன் என்றான். அதற்கு நான் அந்த அளவுக்கு அவர் அதை குறித்து அறிந்திருந்தார் பாருங்கள் என்றேன். அதற்கு அவன் சரி என்று கூறி அவன் உமக்கு நன்றி என்றான். அவன் மலையின் கீழே நடக்க துவங்கினான். அதன் பின்னர் அவன் இந்த மற்ற நபரை சந்தித்து அந்த நபர் ஒரு பிரசங்கி என்று நீங்கள் ஏன் என்னிடம் கூறவில்லை என்று அவன் கேட்டான். எனவே நாங்கள் அவனிடத்தில் சிறிது நேரம் பேசி கூட்டங்களை குறித்து அவனிடம் கூற துவங்கினார். இப்பொழுது மார்மோன்கள் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கின்றனர். இங்கே எந்த மார்மோன்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தீர்க்க தரிசனத்தில் விசுவாசம் கொண்டுள்ளனர். ஆனால் எனவே நான் உபதேச புறமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் ஆம் ஆம் ஆயினும் அவர்கள் விசுவாசிக்கின்றனர். அவர் என்னிடம் திரும்பி வந்து நீர் ஒரு தீர்க்கதரிசி அவசியம் புரிந்து கொள்கிறேன் என்றான். அதற்கு நான் இல்லையா என்றேன். நான் ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்றேன். உடனே அவன் புறப்பட்டு நான் உள்ளே போவோம் என்றான். அவன் தன்னுடைய காரில் ஏறி அவர் குடியிருந்த இடத்திலிருந்து தன்னுடைய சிறிய நகரத்திற்கு சென்றான். ஒரு சில நிமிடங்களில் அவனை காணவில்லை. மதிய உணவுக்கு பிறகு மற்றொரு வேட்டைக்காக நாங்கள் நாய்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் சென்றபோது ஏன் அவன் ஒரு காரில் புறப்பட்டு சென்றான். ஒரு சில நிமிடங்களில் சுமார் 17 வயதுடைய ஒரு அருமையான தோற்றமுடைய வாலிபன் திரும்பி வந்து ஒரு உண்மையான பரிசுத்தமாக தோற்றமளிக்கும் கிறிஸ்தவ பெருந்தன்மையான மனிதனாய் காணப்படுகிறவன். அதற்கு அவன், இது என்னுடைய சகோதரன் என்றான். மேலும் அவன் ஒரு ஜாக் மார்மன் அல்ல, அவன் ஒரு உண்மையான மார்மோன் என்றான். நான், மகனே நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். மேலும் அவன், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று என் சகோதரன் என்னிடம் கூறினான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்றான். அதற்கு நான், இல்லையா என்றேன். நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல என்றேன். ஆனால் நான் கர்த்தர் நடக்க வேண்டிய காரியங்களை எனக்கு காண்பித்திருக்கிறார் என்றேன். அவன், இப்பொழுது என் கையில் ஒரு துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது, நான் அறுவை சிகிச்சை செய்யும் மேஜையில் இருக்க வேண்டும் என்றான். அவன், ஆனால் என்னுடைய சகோதரன் இதை என்னிடம் கூறினான். நான், அப்படியானால் எனக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றேன். அவன் என் கண்களுக்கு நேராக, ஒரு நேர்மையான உண்மையான உத்தமமான தோற்றத்தில், நீங்கள் உங்களுடைய கரங்களை என் மீது வையுங்கள், இந்த காரியங்கள் அவனமாய் இருந்தால் எனக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது என்றான். அவன் நலமுடன் வீட்டிற்கு சென்றான். இந்த சகோதரன் என்னுடைய கிறிஸ்தவ நண்பர், என்னுடன் ஃபீனிக்ஸில் இருந்து வந்து வேட்டையாடி கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில் கூறினார். அவர் கூறினார், இந்த பையன்களில் சிலர் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த அவர்களில் ஒருவர் இங்கே இருக்கிறார். நாங்கள் வீட்டிற்கு சென்றோம். அவர், சகோதரன் பிரணாமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிப்பாரானால் நலமாயிருக்கும். என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை மார்மோன்களிடம் கூறினால் அது அதை செய்யும். ஏனென்றால் அவர்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றார். எனவே நான் ஜெபித்தேன். நான் வீடு திரும்பும் பாதையில் அடுத்த திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சுமார் 10 மணி அளவில் நான் வந்து கொண்டிருந்தேன். அன்று காலை சபை முடிந்த பிறகு நான் அறையில் நின்று கொண்டு வெளியே பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் மின் விளக்குகள் பிரகாசிப்பதை அல்லது ஏதோ ஒரு விதமான ஒளி பிரகாசிப்பதை கண்டேன். அப்பொழுது நான் ஒரு மரத்தில் இருந்த ஒரு சிங்கத்தை கண்டேன். மேலும் அது என்னால் சுட முடியாத அளவுக்கு மிக சிறியதாக இருந்தது. நான் அதை விரும்பவில்லை. அங்கே வேறு யாரோ ஒருவர் அதை சுட்டார். அவர்கள் அதை சுட்ட போது அவர்கள் மிகப்பெரிய துப்பாக்கியை கொண்டு அதை சுட்டனர். அது சிங்கத்தை பிளக்க செய்தது. அது செய்யப்பட்ட விதத்தை நான் பாராட்டவில்லை. நான் ஃபீனிக்ஸுக்கு சென்ற போது நான் அதை சகோதரன் தாசனிடமும் சகோதரன் மோஸ்லியிடமும் கூறினேன். அவர் இங்கு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் அவரை அந்த ஒரு நாள் இங்கே எங்கோ பார்த்தேன். அவரும் அவருடைய மனைவியும் என்னுடன் சென்று கொண்டிருந்தனர். மேலும் நான், நீங்கள் கவனித்து பாருங்கள், அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். அது அந்த விதமாகவே சம்பவிக்கப் போகிறது என்றேன். நாங்கள் 4 அல்லது 5 இரவுகள் காத்திருந்தோம். நாங்கள் வேட்டையாடி இருந்த இரவுகள் இல்லை, பகல்கள். நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு சிங்கத்தை மரத்தில் காண்பது எப்போதும் அரிதான செயலாகும். வீட்டிற்கு வந்தபோது இந்த வேட்டைக்காரன், இந்த மார்மோன் பையன், அவர்கள் நாய்களை அவிழ்த்து விட்டனர். அந்த சிங்கம் ஒரு தடயத்தை கண்டுபிடித்து சென்றது. இல்லை, நாய் சிங்கத்தின் தடயத்தை கண்டுபிடித்து சென்றது. அதை ஒரு மரத்தின் மேல் துரத்தினர். இரவு 10 மணிக்கு அவர்கள் வந்து எங்களை படுக்கையிலிருந்து எழுப்பினர். நாங்கள் அங்கு சென்றோம். அங்கே அந்த மரத்தில் அதே சிங்கம் இருந்தது. விளக்குகளை பிரகாசிக்க செய்து கொண்டிருந்த போது சகோதரன் மோஸ்லி சுமார் 44 ரக துப்பாக்கியினால் அதை சுட்டார். அது சிங்கத்தை இரண்டாக பிளந்து விட்டது போன்று இருந்தது. அது கூறப்பட்ட விதமாகவே அது இருந்தது. அடுத்த நாள் நான் இந்த மாநிலத்தின் தலைமை வேட்டை காவலரை, மற்றொரு ஜாக் மார்மனை சந்தித்தேன். அந்த பையன்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பும் வழியில் அவர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினேன். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையை அவ்வண்ணமே நிரூபிக்கிறார். ஜனங்கள் காண்பதே விசுவாசிப்பதாகும் என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது முற்றிலும் உண்மைகள். அநேக ஜனங்கள் காண்கிற போதிலும் அவர்கள் இன்னமும் விசுவாசிப்பதில்லை. இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை அவர் என்று அவர்கள் ஏன் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை? உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று மோசே கூறியதை ஜனங்கள் ஏன் உணரவில்லை? அவர் செய்வதாக வேத முறைத்துள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் நிறைவேற்றினார். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் தேவனோ ஒவ்வொரு காலத்திலும் தம்முடைய வார்த்தை உண்மை என்று நிரூபித்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறார். அதன் பின்னர் அவர்கள் சில சமயங்களில் பார்த்தல் என்பது விசுவாசிப்பதாகும் என்று கூறுகின்றனர். அது அவண்ணமாகவே அல்ல. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு காலத்திலும் நிரூபித்துக் கொண்டே செல்கிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் அதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிரூபித்தார் என்பதை நாம் அறிவோம். அதாவது அவர், நீ அதை புசிக்கும் நாளிலே நீ நிச்சயமாக சாவாய் என்று கூறியிருந்தார். அது உண்மை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் அதை எங்களுக்கு நிரூபித்திருக்கிறார். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபித்த சில இடங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் உதாரணமாக நோவாவின் நாட்களில் எடுத்துக்கொள்வோம். தேவன் நோவாவிடம் நிச்சயமாகவே விஞ்ஞானத்துக்கு முரணான நம்பத்தகாத ஒரு செய்தியை உரைத்தார். எவருமே விசுவாசித்திருக்க முடியாது. பூமியின் மேல் மழை பெய்யவே இல்லை. விஞ்ஞானத்துக்கு முரணானவை. நாம் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஒருவேளை அப்பொழுது அவர்கள் ஒரு பெரிய விஞ்ஞான காலத்தில் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்களில் கூர்நுனி கோபுரங்களையும் சிறைகுடை பெண்முக சிங்க உருவ சிலைகள் போன்றவற்றையும் கட்டினர். அதை இப்பொழுது நம்மால் கட்ட முடியாது. அவர்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு எந்திர சக்தியை, ஒருவேளை அணுசக்தி அல்லது ஏதோ ஒரு வல்லமையை உடையவர்களாக இருந்திருக்கலாம். அவர்களால் அந்த பெரிய கற்பாறைகளை தூக்கிச் செல்ல முடியும். அதை இன்றைக்கு நம்மால் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்கள் பெரிய விஞ்ஞான காரியங்களை செய்தனர். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சரீரமானது இயற்கையாகவே காட்சியளிக்கும்படியாக ஏதோ ஒன்றை அவர்கள் வைத்திருந்தனர். நாம் அந்த கலையை இழந்துவிட்டோம். இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்றார். நாம் மற்றொரு மகத்தான விஞ்ஞான காலத்திற்குள் பிரவேசிக்கப் போகிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது நோவா கொண்டிருந்த செய்தியானது சபையில் அக்காலத்தில் இருந்த விசுவாசத்திற்கு மிகவும் முரண்பாடாயிருந்தது. அது விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு மிகவும் முரண்பாடாகவும் இருந்தது. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்று நிரூபித்தார். அந்த தீர்க்கதரிசி கூறியது உண்மை என்று தேவன் நிரூபித்தார். நாம் இன்னும் சிறிது நேரம் மற்றொன்றையும் பார்ப்போம். ஆபிரகாம் கர்த்தருடைய மற்றொரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவனுக்கு வார்த்தை வந்தது. அவன் 75 வயதாய் இருந்தபோது சாராள் 65 வயதாய் இருந்தபோது அவன் சாராளின் மூலம் ஒரு குழந்தையை பெறப்போவதாக இருந்தான். இப்பொழுது அது ஒரு அவிசுவாசிக்கு முற்றிலும் ஒரு அதிர்ச்சியாயிருந்தது. இன்றைக்கு இந்த நாளிலும் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றும் நம்முடைய எல்லா விஞ்ஞான சாதனைகளையும் இந்த சோதனை கூட குழந்தைகளை குறித்து அவர்கள் பேசுவதையும் என்ன பிறவற்றை குறித்தும் உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? ஆனால் இந்த வயோதிக ஸ்திரீ இப்பொழுது 65 வயது, 75 வயதுடைய ஒரு வயோதிக மனிதன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்து இது சம்பவிக்கப் போகிறது என்று அவனுக்கு அறிவித்தது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இப்பொழுது தேவன் எவ்வளவுதான் உரைத்திருந்தாலும், அது எவ்வளவு உண்மையா இருந்தாலும், அதை அவனமாக செய்ய தேவன் கூறினதை ஆபிரகாம் விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அந்த மனிதன் எப்படியாய் அவனுடைய சாட்சியோடு சோதிக்கப்பட்டான் என்று பாருங்கள். அவன் விசுவாசித்தான். அந்த அறிக்கையை செய்த அதே மனிதன் அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் உங்களை போன்ற ஒரு நபராய் இன்றிரவு இங்கே அமர்ந்திருக்கிறான். நாம் இன்னமும் தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அதை விசுவாசித்தால் அது சத்தியம் என்று அவர் அதை நிரூபிப்பார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு இருந்த தடையை பாருங்கள். முதலாவது காரியம் அவனுடைய வயது, 75 வயது. சாராளுக்கு 65 வயது. அவள் வாழ்க்கையின் மாற்றத்தை கடந்து விட்டிருந்தாள். மாதவிடாய் நின்று விட்டிருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அது நின்று விட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு மனைவியாக இருந்தபடியால் அவளோடு அவன் வாழ்ந்து வந்தான். அது அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாய் இருந்தது. அநேகமாக அவள் தன்னுடைய இளமை பருவத்தில் ஒரு பெண்ணாய் இருந்தபோது அவளை மணந்து கொண்டான். அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அவள் முற்றிலும் மலடாக இருந்தார். இதை செய்ய அதை விசுவாசிக்காத எல்லா ஜனங்களிடமிருந்தும் அவன் தன்னை பிரித்துக் கொள்ள வேண்டி இருந்தது என்பதை இப்போது நாம் காண்கிறோம். அது நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே. நீங்கள் உங்களை ஜனங்களிடத்தில் இருந்து பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் நீங்கள் உங்களை எல்லா அவிசுவாசத்தின் அவதூறுகளில் இருந்தும் பிரித்துக் கொண்டு அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும். ஜனங்கள், அந்த காரியங்கள் நடக்கிறதில்லையே, அது ஒரு கூட்ட பைத்தியக்கார ஜனங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதில்லை என்று கூறுகிறார்கள். உங்களுடைய காதுகளை அடைத்துக் கொண்டு நடந்து செல்லுங்கள். அதற்கு எந்த கவனமும் செலுத்த வேண்டாம். வேதம் ஆபிரகாம் அவிசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் பலமுள்ளவனாய் இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தான் என்று கூறியுள்ளது. அவனுடைய பெயர் ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. அந்த பெயர் மாற்றமானது அவனுடைய பெயர் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று ஆயிற்று. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய இனிய இருதயத்தோடு ஜீவிப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அவன் இப்பொழுது அவளோடு இத்தனை வருடங்களாக வாழ்ந்து வந்தான். இப்பொழுது 80 வயதை கடந்தவர். அவருடைய மனைவிக்கு 70 வயது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பிள்ளையோ அல்லது எந்த பிள்ளையின் நம்பிக்கையோ இல்லாமல் இருந்தும் அதே சமயத்தில் தான் தேசத்தின் தகப்பன் என்று உரிமை கூறினான். அவனை கடந்து சென்ற அவனுடைய சக மனிதனின் விமர்சனமோ, சாதிகளின் தகப்பனே, இந்த நேரத்தில் இப்பொழுது உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று இவ்வாறு கூறுவதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? அவன் எல்லா விதமான விமர்சனங்களினூடாகவும் செல்ல வேண்டியதாயிருந்தது. ஆனால் ஆபிரகாமோ அவிசுவாசத்தை குறித்து எங்கும் தடுமாறவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிப்பார். அது எவ்வளவு காலம் பிடித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் பலவீனமடைவதற்கு பதிலாக அவன் எல்லா நேரத்திலும் பலமடைந்து கொண்டே சென்றான். அது இன்றைக்கு நடக்கவில்லை என்றால் நாளையது ஒரு மகத்தான அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு நாள் கூடுதலாகிவிட்டது. அது தேவனாயிருந்தது. அது ஆபிரகாமுக்குள் இருந்த தேவனாயிருந்தது. ஏனென்றால் தேவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் அவன்னமாய் இருப்பதை நிரூபித்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை மாத்திரம் ஏற்றுக் கொள்வார்களானால் அப்பொழுது அவர் அதை உங்கள் மூலமாக நிரூபிக்க முடியும். அந்த ஒரே வழியில் அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்க முடியும். அவர் அதை அவிசுவாசிகளுக்கு நிரூபிப்பதில்லை. அவைகள் நிரூபிக்கப்பட முடியாது. அவர்கள் அவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள், ஆனால் அது அவிசுவாசிகளுக்குரியதல்ல, அது விசுவாசிகளுக்கானது அல்ல, அது விசுவாசிக்கிறவனுக்குரியது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் ஒருவரை அவரால் கண்டறிய முடிந்தால் அவர் தம்முடைய வார்த்தையை உங்கள் மூலம் நிரூபிப்பார். தேவன் தம்மை நிரூபிக்கும்படியாக சில சமயங்களில் சுகவீனமும் மற்ற காரியங்களும் நமக்கு அந்த விதமாக சம்பவிக்கிறது. இயேசு கண்டறிந்த குருடான மனிதனை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அவர்கள் யார் பாவம் செய்தது, அவனா அல்லது அவனுடைய தகப்பனா அவனுடைய தாயா என்று கேட்டனர். அவர் இந்த காரியத்திலோ தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாகவே என்று வேறல்ல என்றார். பாருங்கள், இயேசு மகிமைப்படும்படியாக அது அந்த பையனுக்கு சம்பவித்தது. சில நேரங்களில் சுகவீனம் ஒரு சாபம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதமாய் உள்ளது. நாம் நம்முடைய விசுவாசத்தை அங்கேயே நிலைநிறுத்தி இருக்கிறவர்களை போல அழைக்க முடியும். தேவன் அவ்வண்ணமாய் கூறினார், நீங்கள் சோதனையின் கீழ் பலவீனம் அடையாமல் இருந்தால் அது அவ்வண்ணமே என்பதை அவர் நிரூபிப்பார். யோபு அவருடைய முகத்துக்கு முன்பாக அவரை தூஷிக்க மாட்டான் என்பதை ஒருமுறை அவரால் நிரூபிக்க முடிந்தது. யோபு அனுபவித்த சோதனையை பாருங்கள். ஆனால் மரணத்தின் வாசலில் இருந்த போது அதே சமயத்தில் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். அவன் நிச்சயமாக அதை விசுவாசித்தான். தேவன் தம்முடைய வார்த்தையை யோபுவுக்கு நிரூபித்தார். அவர் அதை ஆபிரகாமுக்கு நிரூபித்தார். அவர் அதை அவனமே நிரூபித்தார். அவர் அதை மோசேயை கொண்டும் கூட நிரூபித்தார். மோசே அவனுக்கு எதிராக மிகுந்த சிரமம் உண்டாக இருந்த போது மோசே தன்னுடைய சிந்தையில் ஒரு கால் ஒரு விடுவிப்பாளனாய் இருக்க அவன் ஒரு நேர்த்தியான பிள்ளையாக பிறந்திருந்தான் என்று அவனுடைய தாய் அநேகமாக அவனிடம் கூறியிருக்கலாம். பார்வோனின் அரண்மனையில் அவனை வளர்த்த அவனது ஆசிரியராக அவள் இருந்தான். அதை அவனிடம் சந்தேகமில்லாமல் சொல்லியிருந்தான், மகனே நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துள்ளோம். தேவன் விடுவிக்க பயன்படுத்தும் பிள்ளை நீதான் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் பின்னர் அவன் பாருங்கள், அவன் பார்வோனின் குமாரத்தியின் குமாரனாய் இருக்க வேண்டியவனாய் இருந்தான். அவன் சிங்காசனத்தின் சுந்தரவாளியாக இருக்க வேண்டியவனாய் இருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏன் அப்பொழுது அவன் அடுத்த பார்வோனாக ஆவான் என்பது அவர்களுடைய சிந்தையில் இருந்தது என்பதில் சந்தேகமில்லை. அடுத்த பார்வோனாக இருப்பதன் மூலம் அந்த விதமாகத்தான் அவன் ஜனங்களை விடுவிப்பான். ஆனால் தேவனோ அது அவன்னமாய் இருந்திருக்குமானால் அப்பொழுது அவரை ஒரு பொருளின் மூலமாக ஒரு அரசியலின் செயலினூடாக செய்திருப்பார். ஆனால் தேவன் எப்பொழுதுமே அந்த விதமாக கிரியை செய்வதில்லை. கிரியை செய்ய தேவன் தம்முடைய சொந்த வழிகளை உடையவராயிருக்கிறார். அவர் அவர்களை வெளியே கொண்டு வருவேர் என்றார். அவர் ஆபிரகாமிடம் 400 ஆண்டுகளுக்கு பிறகு என்றும் அவர் ஒரு பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பார் என்றும் சொல்லியிருந்தார். அதனால் அவரால் அப்படி செய்ய முடியவில்லை. அதனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். இங்கே மோசே இப்பொழுது தேவனை விசுவாசிக்கிறான். பார்வோன் பார்த்த அதே ஜன்னல் வழியாக மோசே பார்த்தான். அவன் அதே ஜனங்களை கண்டான். அந்த பார்வோன் அவர்களை நோக்கி பார்த்து, சபிக்கப்பட்ட ஒரு ஜனமாக, ஒரு கூட்ட மதபெறியை தவிர வேறொன்றும் இல்லாத ஒரு ஜனமாக, ஒரு தேவனுக்காக அவர்கள் ஒன்றுமே அறிந்திடா ஏதோ ஒரு வனாந்திர தேவனுக்காக அவ்வாறு இருந்தனர். அவர்கள் காணாத கம்பத்திற்கு ஜெபிக்கிறார்கள், அதில் ஒன்றுமே இல்லை. அவர்கள் ஒரு கூட்ட மதவெறியர்கள், அவர்கள் ஒரு கூட்ட அடிமைகளாய் இருந்தனர். அவர்களுடைய தேவன் அவர்களை அடிமைகளாய் இருக்க அனுமதித்து அவர் தேவன் அல்ல என்பதை நிரூபித்தார் என்றான். இந்த முழு காரியத்தின் மத்தியிலும் அவர் அந்த மனிதனை எழுப்பிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு கீழாகவே தேவன் அந்த விதமான விசேஷித்த வழிகளில் காரியங்களை செய்கிறார். ஒரு வேத சாஸ்திரி அல்ல, ஒரு போதகர் அல்ல, ஒரு குரு அல்ல, அவர்களுடைய பரிசுத்த மனிதர்களில் ஒருவரும் அல்ல, ஆனால் ஒரு சாதாரண மனிதன் அந்த வேலைக்காக பிறந்தான். தேவன் அவனை தம்முடைய தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைத்து அவனை அங்கே அனுப்பினார். ராணுவத்தை சந்திக்க, முழு உலகத்தையும் ஜெயங்கொண்டிருந்த எந்திரத்தனமான ராணுவ படைகளை எதிர்கொள்ள அவன் கையில் ஒரு கோணலான தடியை தவிர வேறு எதுவுமே இல்லாதிருந்தான். ஆனால் அந்த கோலை கையில் வைத்துக் கொண்டு, அந்த கோலை தன் கையில் பிடித்துக் கொண்டு, இஸ்ரவேலை விடுவிப்பார் என்று தேவன் சொன்னபடி தேவன் அதை வாக்குத்தத்தம் செய்த காரணத்தால் அவன் அங்கு சென்று அதை செய்தான். அவன் அதை எப்படி செய்ய போகிறான்? நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன், கர்த்தாவே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும், நான் மந்தனா உள்ளவன், என்னால் சரியாக பேச முடியாது. மேலும் நான் அவன் 10 லட்சம் சாக்குப்போக்குகளை உடையவனாயிருந்தான். ஆனால் அவரோ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அவ்வளவுதான் அதற்கு தேவைப்பட்டது. அவன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். எவ்வளவு ஆபத்தான பணி என்று தோன்றினாலும் அதை பொருட்படுத்தாமல் மோசே தொடர்ந்து தேவனை விசுவாசித்தான். தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்று மோசேயின் மூலம் நிரூபித்தார். ஏனெனில் என்ன சம்பவித்த போதிலும் பொருட்படுத்தாமல் மோசே வார்த்தையோடு சரியாக தரித்திருந்தான். பயணத்தின் நேரத்தில் தேவன் எகிப்திலும் கூட அவர் அவர்களை விடுவிப்பார் என்றும், ஒரு வாக்குத்தத்தம் மண்டப்பட்ட தேசத்திற்கும் பாலும் தேரும் நிறைந்த ஒரு நல்ல தேசத்திற்குள் கொண்டு செல்வதாகவும் அவர்களிடம் கூறினார். அது முற்றிலுமாக அங்கு இருந்தது. அது அங்கிருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர், அது அங்குள்ளது, நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அது ஏற்கனவே உங்களுடையதாக இருக்கிறது, நீங்கள் போய் அதை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்றார். வனாந்திரத்தில் அவர்களில் அநேகர் வெளியே வந்து ஆவியில் நடனமாடும் போது மீரியாம் தம்புருவை வாசித்தார். பரலோகத்திலிருந்து மன்னாவை புசித்தனர். மோசே ஆவியில் பாடினதை கேட்டார்கள். நடக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தேவனுடைய முழு வார்த்தையையும் எல்லா வாக்குத்தத்தையும் விசுவாசிக்க ஒரு பலபரீட்சை வந்தபோது அவர்கள் தவறி போயினர். அவர்களில் இருவர் மாத்திரமே அதை விசுவாசித்தனர். அது யோசுவா மற்றும் காலேப். அவர்கள் தேசம் நல்ல நிலமாக இருந்தது என்பதற்கான அத்தாட்சியை கொண்டு வந்தனர். ஆனால் சூழ்நிலைகளோ அதுதான் அவர்களை தடை செய்தன. ஏனென்றால் அவர்கள், நாங்கள் அந்த தேசத்தை கைப்பற்ற முடியாது, ஏனென்றால் அவர்களுடைய நகரங்கள் மதில்களால் சூழப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகள் அல்ல, ஆனால் அவர்களுடைய ஜனங்கள் ஒரு மகத்தான ராட்சதர்கள். ஏன் அவர்களுக்கு பக்கத்தில் நாங்கள் வெட்டிக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்றனர். யோசுவாவும் காலேவும் நாம் அதை கைப்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றனர். ஏன் தேவன் அதை அவர்களுக்கு அளித்திருந்தார். எவ்வளவு பெரிய ராட்சதர்களாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தடை அவர்களுக்கு ஒன்றுமே ஒன்றுமில்லை. தேவன் அவர்ணமாய் கூறியிருந்தார். தேவன் அவர்கள் மூலமாக அதை நிரூபித்தார். தேவன் அவர்களது செய்வதாக கூறினபடியே அவர்கள் அங்கு சென்று தேசத்தை கைப்பற்றினர். அவரதை அவர்களுக்கு நிரூபித்தார். இப்பொழுது அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் வரும்போது தண்ணீர் மலைகளில் இருந்து பனிப்பொழிவுகள் போன்றவற்றின் மேல் ஊற்றிக்கொண்டிருந்த போது தேவன் ஒரு இயல்பையான தளபதியை போன்று காணப்பட்டார். அவருடைய ராணுவத்தை ஒரு இடத்திற்கு அழைத்து செல்ல அவர் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து விலக்கியிருந்தார். அவர் அவர்களை கைப்பற்ற போவதாக இருந்த அதே நேரத்தில், அது வருடத்தின் மிக மோசமான மாதமாயிருந்தது. அந்த மாதத்தில் யோர்தான் தன்னுடைய கரைகள் நிரம்பி வழிந்து வயல்வெளிகளுக்குள் பாய்ந்தது. ஏன் அவர்கள் அவர்களை கைப்பற்ற போவதாக இருந்தால் அது கோடைகாலமாக இருக்கும், அப்பொழுது அவர்கள் கடந்து செல்ல முடியும். ஆனால் அவர் தண்ணீர் ஆழமடையும் வரை காத்திருந்தார். அவர் தேவன் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். அவரதை பொருட்படுத்தாமல் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்க விரும்புகிறார். மருத்துவர், நீ புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த மனிதனுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். இன்றிரவு உங்களில் சிலருக்கு தண்ணீர் ஆழமாக இருக்கலாம், ஆனால் நினைவிருக்கட்டும், தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறார். அது சத்தியமாயிருக்கிறது. தண்ணீர் சேரும், அவர்கள் தலைக்கு மேல் ஆழமாக போகும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். அதன் பின்னர் அவர் வழியை திறந்தார். அவர் அவர்களுக்கு முன்பாக சென்று வழியை உண்டாக்கினார். எரிகோ முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும் போது அவர்கள் எப்படி உள்ளே வரப்போகிறார்கள்? யோசுவா யோசித்துக் கொண்டிருந்தான். தேவன் அவனை அவ்வளவு தூரம் வழிநடத்தி இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அடுத்த படியானது தேவனுடையது. ஒரு நாள் அவன் வெளியே சுற்றி நடந்து சுவர்களை பார்த்துக் கொண்டிருந்த போது உருவின பட்டயத்தோடு ஒரு மனிதன் நிற்பதை அவன் கண்டான். அவன் தன்னுடைய பட்டயத்தை உருவிக்கொண்ட அந்த மனிதனை சந்திக்க சென்று, நீர் யாருக்காக இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீரா அல்லது நீர் எங்கள் சத்ருவாக இருக்கிறீரா என்று கேட்டான். அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி என்றார். என்ன செய்ய வேண்டும் என்று அவர் அவனிடம் கூறினார். அவர்கள் ரத பந்தயம் நடத்துகிற அந்த மதில் சுவரானது எப்படி இவன் எக்காலம் உதப்போகும் போது விழப்போகிறது? ஒரு எக்காலத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? தேவன் அத்தகைய எளிய முறைகளை பயன்படுத்துகிறார். அது அவ்வளவுதான், அதன் எளிமை. அது எனக்கு தேவனாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றை செய்யப் போகிறோம். ஏதோ ஒரு பெரிய ஸ்தாபனம் முழு காரியத்தையும் எடுத்து அவை எல்லாவற்றையும் அழித்து போடப் போகிறது. தேவன் ஒரு எளிய நபரை, ஒரு மனிதனை மாத்திரம் அவரால் தம்முடைய கரங்களில் ஏந்திக் கொள்ள முடிந்தால் அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையையும் அதன் மூலம் அவர் நிரூபிப்பார். அத்தகைய எளிய சிறு முறைகள் தேவைப்படுகிறது. ஒரு எக்காலம் ஊதுங்கள், சுவரை தோண்டி எடுப்பது அல்ல, ஆனால் வெறும் ஒரு எக்காள மூதினால் மதில்கள் இடிந்துவிடும். எக்கால சட்டம் மதில்களை இடித்து போடும். மாம்ச சிந்தைக்கு அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது! ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தை உண்மையானது என்பதை நிரூபித்தார். ஏனென்றால் சுவர்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுந்தன. அவர்கள் நேராக மேலே சென்று அவர்கள் நகரத்தை கைப்பற்றினர். ஓ, தேவன் தம்மை தேவன் என்று நிரூபிக்க விரும்புகிறார். யோசுவா அதை அறிந்திருந்தான். ஒரு நாள் அவர் அங்கு நின்று கொண்டிருந்த போது எப்போதும் நிகழ்ந்ததிலேயே மிகப்பெரிய நம்ப முடியாத உண்மை, இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் அடுத்தபடியானது. சத்ரு அவன் அவர்களை முறியடித்த போது வெவ்வேறு சேனைகள் மலைகளில் இருந்தன. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. ஓ என்ன தளபதி யோசுவாவுக்கு அது என்ன ஒரு நேரமாக இருந்தது! நினைவில் கொள்ளுங்கள், அவர் அந்த தேசத்தினூடாக சண்டையிட்டு ஒரு மருத்துவமனையோ ஒரு மருத்துவச்சியோ முதலுதவி குழுவோ அல்லது காயம்பட்ட ஒரு மனிதனோ இல்லை. அதை முறியடிக்கக்கூடிய ஒன்றை எனக்கு கூறுங்கள். ஆமையா, அவனுக்கு மருத்துவமனைகள் கிடையாது, செவிலியர்கள் கிடையாது, அவன் எந்த மனிதனையும் இழந்து போகவில்லை. அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திலும் வார்த்தையிலும் நடக்கும் வரைக்கும் தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதை நிரூபித்தார். அது உண்மை. இப்பொழுது கவனியுங்கள், இரவு வந்தால் அவர்கள் நடுவிச் சென்று ஒருவரோடு ஒருவர் மேலும் தங்களை ஒன்று சேர்த்து மற்றொரு பெரிய சேனையை உருவாக்கிக் கொள்வார்கள் என்பதையும்,
அதனால் அடுத்த நாள் அவர்களோடு ஒரு கடினமான நேரம் உண்டாயிருக்கும் என்பதை யோசுவா அறிந்திருந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனவே அவன் தேவனை நோக்கி பார்த்தான். அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. அவனுக்கு சூரியன் நிலைத்திருக்க வேண்டியதாயிருந்தது. எனவே அவன் சூரியனை அசையாமல் இருக்கும்படி கட்டளையிட்டான். மேலும் சந்திரனே ஆயலோன் மேல் தரித்து நில் என்றான். அவன் கட்டளையிடும் வரை அசையவில்லை. யோசுவா யுத்தத்தில் சண்டையிட்டு சத்ருவை ஜெயங்கொண்ட போது சந்திரனும் சூரியனும் 24 மணி நேரம் அசையாமல் நின்றது. ஏனென்றால் அவன் கடமையின் பாதையில் சரியாக இருந்தான். அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்த காரணத்தால் அதை செய்ய அவனுக்கு உரிமை இருந்தது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவர் உங்களிடத்தில் செய்யும்படி கூறினதை செய்து தேவனுடைய கட்டளைகளின்படி அணிவகுத்து செல்லும் போது அந்த மலையை பார்த்து பயந்து போ என்று கூற உங்களுக்கு உரிமை உண்டு. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் இந்த மலையை பார்த்து பயந்து போ என்று சொல்லி உங்களுடைய இதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் கூறினது நிறைவேறும் என்று விசுவாசித்தால் நீங்கள் கூறினதை பெற்றுக் கொள்ள முடியும். பரிசுத்த மார்க்கு 11:22 இயேசு அதை கூறினார். அதுதான் சத்தியம். அது சத்தியம் என்பதை நான் அறிவேன். அது தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. அது சத்தியம் என்பதை அது நிரூபிக்கிறது. நாம் சில நேரங்களில் பயப்படுகிறோம். நாம் ஒரு நிலையை அடைந்து அவர் அந்த வார்த்தையை காத்துக் கொள்ள மாட்டார் என்று நாம் பயப்படுகிறோம். அவர் அந்த வார்த்தையை காத்துக் கொள்வார். அவர் அதை செய்வதாக கூறினார். இப்பொழுது அது உண்மை என்று நாம் கண்டறிகிறோம். அவர் அதை நிரூபித்தார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் ஒருபோதும் இந்த விதமாக சம்பவித்திராத ஒரு காரியம். இதற்கு முன்பும் ஒருபோதும் இவ்வாறு சம்பவித்ததில்லை. அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்றார். ஒரு புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஏசாயா ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்றான். தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகும்படி செய்தார். அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். ஏனென்றால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவள் குமாரனை பெற்றாள். இப்பொழுது அந்த வார்த்தை மாம்சமானது. அது என்ன செய்தது என்று பாருங்கள். அந்த குமாரன் தோன்றின போது அவர்தாமே வார்த்தையாயிருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் அந்த ஜீவனுள்ள வார்த்தையாய் இருந்தார். அவர் அந்த ஜீவனுள்ள வார்த்தையாய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் அக்காலத்து போதவர்களை நோக்கி என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக் கூடும் என்று கேட்டார். பாவம் என்பது அவிசுவாசமாகும். நான் அவிசுவாசி என்று யார் என்னிடத்தில் கூற முடியும்? என்னை குறித்து எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிச்சு என்றார். அவருடைய ஜீவியத்தின் கடைசி 7 முன்னறிவிப்புகளும் கடந்த 7 மணி நேரத்தில் சிலுவையில் நிறைவேறின. அவரை குறித்து எழுதப்பட்ட யாவும் நிறைவேறினது. ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினார். அவர் மரித்தோரை எழுப்பினார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் கல்லறையும் ஜெயித்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். இங்கே எவேருவின் வீட்டில் நடந்த இந்த சம்பவத்தை கவனியுங்கள். அவர் அவர்களிடம் உண்மையை கூறியிருந்தார். அவர் சமுத்திரத்தை கடந்த போது நாம் அவரை காண்கிறோம். அவர் உள்ளே வருகிறார். அங்கே மலையின் மேல் ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவள் தன்னுடைய பணத்தை எல்லாம் வைத்தியர்களோடு செலவழித்து விட்டாள். அந்த பெண்மணியை சுகப்படுத்த மருத்துவர்கள் தங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் செய்திருந்தனர் என்பதில் சந்தேகமே இல்லை. அநேகமாக எபிரேய வைத்தியர்கள், அது ஒரு எபிரேய ஸ்திரீயா இருக்கலாம். எனவே அவர்கள் தங்களுடைய சகோதரிக்காக அவர்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்திருந்தனர். இந்த உதிரப்போக்கை நிறுத்த அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத போதிலும் அது ஒரு கால் மாதவிடாய் நின்ற நேரமாக இருந்திருக்கலாம். அந்த சிறு காரியம் மிகவும் பலவீனமாய் இருந்ததால் அவளால் அதற்கு மேல் செல்ல முடியாததாயிருந்தது. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். அவள் அந்த சிறு படகை அலறி செடிகளுக்குள் தள்ளுவதை கண்டபோது அவள் அதை கண்டறிய சென்றாள். அவருடைய விமர்சகர்கள் அநேகர் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர் இன்றைக்கு குறை கூறுபவர்களிலிருந்து விடுதலையாகவில்லை. அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் அவரை விமர்சிப்பவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திராத காரணத்தால் அவர்கள் அவரை விமர்சிக்கிறவர்களாக இருந்தனர். அந்த விதமாகத்தான் இன்றைக்கு செய்தி உள்ளது. அநேக நல்ல புருஷர்களும் ஸ்திரீகளும் இது என்னவென்று அறியாத காரணத்தால் இதை குறை கூறுகின்றனர். இயேசு, நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் என்னையும் அறிந்திருப்பீர்கள். மோசே என்னை குறித்து பேசினான். அநேக மகத்தான மனிதர்கள் இந்த நாளை காண ஆசையாயிருந்தார்கள். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் அப்பொழுது என்னை விசுவாசிக்காதீர்கள். நான் பெரிய சாட்சியை உடையவனாயிருக்கிறேன் என்றார். அவர் பிதாவானவர் என்னோடு இருக்கிறார் என்று நான் செய்கிற கிரியைகளினாலே நிரூபிக்கிறபடியால் யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் பெரிய சாட்சியை உடையவனாயிருக்கிறேன் என்றார். அவர் மகத்தான கிரியைகளை உடையவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் அடையாளம் காட்டப்பட்டவராய் இருந்தார். யோவானும் கூட வனாந்திரத்தில் கூப்பிடுகிற ஒருவனுடைய சத்தமாக அடையாளம் காட்டப்பட்டார். ஆனால் அவர் வந்தபோது எழுப்பப்படுவார் என்று மோசே உரைத்திருந்த தீர்க்கதரிசி அவரே. அன்றொரு இரவு நான் கூறினது போல அவர் 3 நாமங்களில் தேவனுடைய குமாரன், மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன் என்ற நாமத்தில் வருகிறார். அவர் முதன்முறையாக எங்கே பூமியில் இருந்தபோது அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அப்பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக இருக்க முடியாது. அவர் ஒருபோதும் அவ்வாறு உரிமை கோரவில்லை. அவர் மனுஷகுமாரன் என்று கூறினார். எவரேனும் அவரிடத்தில் கேள்வி கேட்கும் போது அவர் நீங்கள் மனுஷகுமாரனை காண்கிறீர்கள், மனுஷகுமாரன் என்றார். இப்பொழுது மனுஷகுமாரன் ஒரு தீர்க்கதரிசி. அவர் அந்த விதமாக வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் வேதவாக்கியம், அவர் வேதவாக்கியத்திற்கு முரணாக வர முடியாது. ஆகையால் தான் இன்றைக்கு நம்முடைய இக்காலத்து செய்தியானது வேதசாஸ்திரிகள் மூலமாகவும் மற்றும் வேதசாஸ்திரம் மூலமாகவும் வர முடியாது. அது செய்வதாக வாக்களித்த அதே காரியத்திற்கு அது திரும்ப வர வேண்டும். அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இந்த மனிதன் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். அங்கே தேவனுடைய குமாரன் அல்ல, அவர் மனுஷகுமாரனாக இருக்க வேண்டியதாக இருந்தது. யெகோவா தாமே தீர்க்கதரிசிகளையும் எரேமியாவையும் மற்றவர்களையும் மனுஷகுமாரன் என்று அழைத்தார். நீங்கள் மனுஷகுமாரனை காணும் போது மனுஷகுமாரன் யார்? அவர்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். அதன் பின்னர் அவர் மனுஷகுமாரனாகி அவருடைய உத்தியோகத்தை சேவித்தார். அதன் பின்னர் அவர் இப்பொழுது தேவனுடைய குமாரனாக அவருடைய உத்தியோகத்தை சேவித்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார். இப்பொழுது அவர் தேவகுமாரனாக சபை காலங்களினூடாக சேவித்தார். இப்பொழுது ஆயிரம் வருட அரசாட்சியில் அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமரும் போது அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார். அவர் தாவீதின் குமாரனாகிய சிங்காசனத்தின் சுந்தரவாளியாக இருப்பார். மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன், எல்லா நேரத்திலும் ஒரே மனிதனாகத்தான் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியை போன்றே தேவனுடைய உத்தியோகம். அவர் பிதாவாகிய தேவனாய் இருந்தார். அதன் பின்னர் அவர் குமாரனாகிய தேவனானார். இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் இருக்கிறார். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன். மூன்று வெளிப்படுத்துதல், ஒரே தேவனின் மூன்று தன்மைகள். இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தேவன் தம்முடைய வார்த்தையை அன்று செய்தது போலவே அதே விதமாகவே காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் சமுத்திரத்தை கடந்து வந்தார் என்று நாம் கண்டறிகிறோம். இந்த ஸ்திரீ அவரை விசுவாசித்தார். அவளுக்குள்ளாக ஏதோ ஒன்று படபடக்க ஆரம்பித்தது. யோசுவா சூரியனை நிறுத்த வேண்டியதாக இருந்ததற்கு வேதவாக்கியம் இல்லாதது போல அவளிடம் இதற்கான வேதவாக்கியமே இல்லை. ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று அவள் தன் இதயத்தில் விசுவாசித்தாள். எனவே அவள், என்னால் அவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட முடிந்தால் நான் சுகமடைவேன் என்றாள். எனவே அவள் அவருடைய வஸ்திரத்தை தொடும் அளவிற்கு கூட்டத்தினூடாக நெருங்கி சென்றாள். அப்பொழுது உதிரப்போக்கு நின்றது. இப்பொழுது அவரை தொட்டது யார் என்பதை கண்டறியும்படி அவர் கூட்டத்தாரை நோக்கி பார்த்தார். யாரோ ஒருவர் இருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் நிறுத்தினார். எல்லா ஜனங்களும் அவரை நெருக்கிக் கொண்டிருக்கின்றனர். சிலர் அவரை குறித்து பரிகசிக்கின்றனர், சிலர் அவரை பார்த்து நகைக்கின்றனர். குருவானவர் தூரமாய் நின்று அவரிடத்தில் குருமார்கள் போன்றவர் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவரை விசுவாசித்த சிலர் இருந்தனர். மேலும் சிறிது நேரம் கழித்து அவர் நின்றார். திடீரென்று திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர்களில் சிலர் ஏன் போதகரே என்றனர். அது பேதுரு என்று நான் நினைக்கிறேன். ஏன் முழு கூட்டமும் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்க, ஏன் உம்மை தொட்டது யார்? ஏ, ஒவ்வொருவரும் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவர், ஆனால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் பலவீனம் அடைந்து விட்டார். அது ஒரு வித்தியாசமான தொடுதலாக இருந்தது. சகோதரனே, சகோதரியே, நம்மால் அதை மாத்திரம் காண முடிந்தால் நலமாயிருக்குமே. அந்த குறிப்பிட்ட தொடுதலினால் நீங்கள் அவரை தொட முடிந்தால் நலமாயிருக்குமே. ஓ, வியாதியுள்ள ஜனங்களே, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியை உடையவனாய் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த மனிதர்கள் இங்கே பெற்றுள்ளதை காட்டிலும் நீங்கள் அங்கே பெற்றுள்ளதை காட்டிலும் நான் பரிசுத்தாவி அதிகமாக பெற்றிருக்கவில்லை. அதே பரிசுத்தாவியானவர். ஆனால் அது ஒரு தேவனுடைய கட்டளை. வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதும் அவர்கள் மேல் கைகளை வைப்பதும் தேவனுடைய கட்டளை என்று நீங்கள் விசுவாசித்தால் பொல்லாத ஆவிகளை துரத்துவதும் அவர் அளித்துள்ள வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் அதே காரியமாகவே இருக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். என்றால் இதை செய்ய முடியும் என்று உம்மால் விசுவாசிக்க முடிகிறதா என்று இயேசு கேட்டார். காக்காய் வலிப்போடு பாதிக்கப்பட்ட குழந்தையுடன் இருந்த அந்த மனிதன், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்றான். நீர் உலகத்தில் வரவேண்டிய தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அந்த மனப்பான்மையே பலன்களை கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது துரிதமாக நாம் அவரை குறித்து ஒரு வினாடி சிந்தித்து பார்ப்போமாக. இதோ அவர் தம்முடைய பாதையில் இருக்கிறார். ஒரு சிறிய குருவானவர் வந்தார். ஆனால் அந்த சிறிய நபர் ஒரு எல்லைக்கோடு விசுவாசியா இருந்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. சிறிய எல்லைக்கோடு விசுவாசிகள் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் உள்ளனர். அவர்கள் அதை விசுவாசிக்க விரும்புகிறார்கள். பரிசுத்த ஆவி உண்மையானவர் என்று அவர்கள் விசுவாசிக்க விரும்புகிறார்கள். கடைசி நாட்களில் தேவன் தமது ஆவியை ஊற்றுவதாக வாக்கு பண்ணி இருந்தபடியே இது அப்போஸ்தல அசைவு என்று அவர்கள் விசுவாசிக்க விரும்புகிறார்கள். அவன் மல்கியா நான்கில் விசுவாசிக்க விரும்புகிறான். கடைசி நாட்களில் மூல பெந்தேகோஸ்தே விசுவாசம் மீண்டும் சபைக்கு திரும்ப அளிக்கப்படும் என்று அவர் வாக்கு பண்ணினார். மல்கியா நான்கு அதை உரிமை கோருகிறது. கடைசி நாளில் இதோ நான் எலியாவை உங்களிடத்தில் அனுப்புவேன். அது உண்மை. அவன் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களை திரும்ப அளிப்பான். பாருங்கள், பிதாக்களின் விசுவாசம் பிள்ளைகளிடத்திற்கும் கூட பாருங்கள், அது அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்களோ பாருங்கள், அது யோவான் ஸ்நானகன் என்று கூறலாம். இல்லை இல்லை, மல்கியா மூன்று யோவான் ஸ்நானனாய் இருந்தது. அது உண்மை. மத்தேயு 11, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடுமானால் இதோ என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று உரைக்கப்பட்டிருக்கிறவன் இவன் தான் என்று கூறுகிறது. அது நிச்சயமாக எலியாவா இருந்தது. இயேசு அது எலியாவா இருந்தது என்று கூறினார். ஆனால் மல்கியா நான்கின் எலியா அல்ல. ஏனென்றால் சொன்னால் உடனே அந்த செய்திக்கு பிறகு பூமியானது அக்கினியால் சுட்டரிக்கப்படும். நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் சஞ்சரிப்பார்கள். எனவே அது யோவானின் காலத்தில் நடக்கவே இல்லை. இந்த எல்லா ஸ்தாபன நிலைமைகளில் இருந்தும் ஜனங்களை வெளியே கொண்டு வர நாம் மீண்டும் துடைத்தெடுக்கும்படியான ஒரு செய்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அசலான பெந்தேகோஸ்த விசுவாசத்திற்கு திரும்புதல், அது நிறைவேற வேண்டிய ஒரு வேத வாக்கியத்தின் நிறைவேறுதலாக அது நிறைவேறுவதை நாம் காண்கிறோம். வேத வாக்கியங்கள் யாவும் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் இன்னும் எத்தனை முறை விண்ணப்பித்தாலும் அதை காண்பிக்க எனக்கு இப்பொழுதுள்ள நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் பிடிக்கும். ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் அவர் வாக்குத்தம் செய்தபடியே ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு அது சரியாக இந்த விதமாக சம்பவிக்க வேண்டும். இப்பொழுது இயேசு அந்த சிறு பெண்ணை சுகப்படுத்த புறப்பட்டு செல்வதை நாம் காண்கிறோம். காரணம், அந்த தகப்பன் அந்த சிறு எல்லைக்கோடு விசுவாசி. ஏதோ ஒரு இடத்தில் அவன் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. எனவே மருத்துவர் அவளை கைவிட்டிருந்தார். அவன் தன்னுடைய சிறிய கருப்பு தொப்பியை அணிந்து கொண்டு இயேசுவை அவனால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று கண்டறிகிறான். பாருங்கள், நீங்கள் அவரை விரும்பும் போது அவர் எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார். அவர் கரைக்கு வருவதை அவன் கண்டான். மேலும் அவன், என் குட்டி பெண்ணிடம் வந்து உம்முடைய கரங்களை அவள் மேல் வையும், அப்பொழுது அவள் சுகமடைவாள் என்றான். மேலும், அவள் மரணத்தருவாயில் கிடக்கிறாள், அவள் என்னுடைய ஒரே பிள்ளை என்றான். மேலும், அவளுக்கு 12 வயது இருக்கும், எங்களுக்கு மற்ற பிள்ளைகள் கிடையாது, எனக்கும் மனைவிக்கும் ஒருவேளை வயதாய்கொண்டே இருக்கலாம், இந்த ஒரே பிள்ளைதான் எங்களுக்கு உண்டு, அவள் மரணத்தருவாயில் கிடக்கிறாள். கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் வந்து உம்முடைய கரங்களை அவள் மேல் வைத்தால் அவள் சுகமடைவாள் என்றான். பாருங்கள், அவன் எதை அடையாளம் கண்டுகொண்டு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய வார்த்தை இந்த மனிதனில் வெளிப்பட்டது என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். நிக்கதேமு, ரபி, போதகரே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம், நாங்கள் அதை அறிவோம், பரிசேயர்கள் அதை அறிவார்கள் என்றான். அவர்கள் ஏன் அதை அறிக்கை செய்யவில்லை? தேவன் அவரோடு இருந்தால் ஒழிய நீர் செய்கிற காரியங்களை ஒருவரும் செய்ய முடியாது, நீர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் என்றான். எவ்வளவும் அதே காரியத்தை விசுவாசித்தார் என்பதை நாம் இங்கே கண்டறிகிறோம். அவன் வந்து உம்முடைய கரத்தை வையும் என்றான். தேவன் அவருக்குள் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். உம்முடைய கரங்களை என் பிள்ளையின் மேல் வையும், அவள் மரண தருவாயில் இருந்தாலும் அவள் பிழைப்பாள் என்றான். அவரும் அவனோடு கூடவே நடந்தார். அவன் போய்க் கொண்டிருக்கையில் ஏதோ ஒரு செய்தி சொல்பவன் திரும்பி வந்து, அவரை தொலைபடுத்தாதிருங்கள், போதகரை இனிமேல் தொலைபடுத்தாதிருங்கள், அந்த பெண் மரித்து விட்டாள், அவள் இப்பொழுது மரித்து விட்டாள், அவள் கடந்து சென்று விட்டாள் என்றான். ஏசு எவ்வளவிடம் திரும்பி, நான் உன்னிடத்தில் நீ மாத்திரம் விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறவில்லையா? நீங்கள் அதை மாத்திரம் விசுவாசித்தால் நலமாயிருக்குமே என்றார். அவர் அறைக்குள்ளாக சென்றார். அங்கே அவர்கள் யாவரும் புலம்பி அழுது புலம்பி எந்த நபர்களும் செய்வது போலவே செய்தனர். ஒரு அருமையான சிறுபெண், ஒரு போதகரின் மகள், மரித்து போயிருந்தாள். அவள் இந்த உலகத்தை விட்டு வெளியே எடுத்துக் கொள்ளப்பட்டாள். அவள் அநேக மணி நேரங்களாக மரித்து போயிருக்கலாம். அதன் பின்னர் அவர்கள் அவளை படுக்கையில் கிடத்தினார்கள். ஒரு கால அவளுடைய சரீரத்தை தைலமிட்டு அவளை அடக்கம் செய்ய ஆயத்தமாயிருந்தனர். அப்பொழுது இயேசு அந்த வீட்டிற்குள் நடந்து சென்றார் என்று நாம் கண்டறிகிறோம். அவர்கள் யாவரும் புலம்பிக் கொண்டிருந்தனர். அவர், அமைதியாயிருங்கள் என்கிறார். அவர், அவள் மரிக்கவில்லை, ஆனால் அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்றார். இப்பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஏன் இந்த மனிதனை இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம்? அவர் ஒரு முறைதவறி பிறந்த பிள்ளை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் அவருடைய, அவர் கூறும் அவருடைய மூர்க்கத்தனமான எல்லா முன்னறிவிப்புகளையும் குறித்து கேள்விப்படுகிறோம். இப்பொழுது குருவானவர் கூறுவது சரி என்று நாம் அறிவோம். அந்த மனிதன் ஒரு பைத்தியக்காரன், ஏனெனில் அவள் மறித்து விட்டாள் என்பதை நாம் அறிவோம். மருத்துவர் அவள் மறித்து விட்டதாக அறிவித்தார். அவள் அங்கே கிடக்கிறாள், அவள் போய்விட்டாள், அவள் மறித்து விட்டாள் என்பதை நாங்கள் அறிவோம் என்றனர். அவர்கள் கூறினர், அவர்கள் அவரை இகழ்ந்து நகைத்தனர். வேறு வார்த்தைகளில் கூறினால், அவரை குறை கூறுவதன் மூலம் அவரை தர்ம சங்கடமாக உணர செய்தனர். ஆனால் அவள் மறிக்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார். அவ்வளவுதான், அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். எவ்வளவுதான் குறை கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கப் போகிறார். அவர் அவிசுவாசிகள் அனைவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். பேதுரு, யாக்கோபு, யோவான் விசுவாசிகள் 3 சாட்சிகள் தகப்பனும் தாயும் உள்ளே சென்று மகளின் கரத்தை பற்றி பிடித்து அவளுடைய ஆத்மாவை நித்தியத்தில் எங்கிருந்தோ அழைக்கும் ஒரு பாஷையில் பேசினார். அந்த பெண் உயிர் பெற்றாள். அவர் என்ன செய்தார்? அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். அவர் என்ன கூறினார் என்பதை அவர் நிரூபித்தார். அவள் மறிக்கவில்லை, அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது நாம் கண்டறிகிறோம், இதை உணர்ந்து அவர் அங்கே மற்றொரு காரியத்தை நிரூபித்தார். இப்பொழுது அவர் தேவனாய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் முன்னறிவை உடையவராய் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். இப்பொழுது அவருடைய வார்த்தை என்ன கூறியுள்ளது என்பதை கவனியுங்கள். அவள் மறிக்கவில்லை, ஆனால் அவள் நித்திரையாயிருக்கிறாள். பாருங்கள், அவள் துவக்கத்தில் இருந்தே மறிக்கவில்லை, அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவருடைய முன்னறிவை காண்பித்தார். இப்பொழுது அன்று நாள் காலையில் அநேக கன்னியர்கள் மறித்திருக்கலாம், ஆனால் இவ்வளவு மறித்திருக்கவில்லை. லாசருவை போல அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் அவளை அந்த நித்திரையிலிருந்து எழுப்பினார். ஏனென்றால் அவள் மறிக்கவில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னதைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளவர்களை மாத்திரமே அவர் மறித்த போது மீட்டுக் கொண்டார். அந்த நாளில் அந்த நித்திரையிலிருந்து அவர்களை அழைப்பார். அவருடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள், அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவர்களுக்குள் இருக்கிறது. நேற்றிரவு நான் கூறினது போல எலிசா மரித்து அவனுடைய எலும்புகள் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த பிறகும் கூட உயிர்ப்பிக்கும் வல்லமை இன்னமும் அவனுடைய எலும்புகளில் இருந்தது. நிச்சயமாகவே அவன் யாராய் இருந்தான் என்பதை அவர் நிரூபித்தார். இப்பொழுது நாம் மீண்டும் அதே விதமாகவே கண்டறிகிறோம். அவர் எபிரேயர் 4:12 கூட நிரூபித்தார். அவர் தேவனுடைய வார்த்தை என்பதை அவர் நிரூபித்தார். அவர் நிச்சயமாகவே செய்தார். அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை அதிக வல்லமை உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று கூறுகிறது. இப்பொழுது ஒரு நிமிடம் கவனியுங்கள். அவர் முதலில் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை காண்பிக்கும்படி வெளியே வந்த பிறகு, அவர் தம்முடைய சோதனையிலிருந்து வனாந்தரத்தை விட்டு வெளியே வந்த போது பேதுரு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தார். அப்பொழுது அவனுடைய பெயர் சீமோன் என்பதாகும். அவன் தன்னுடைய சகோதரன் அந்திரேயாவுடன் இயேசுவினிடத்தில் வந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளாக நடந்து சென்றவுடனே, இயேசு, உன் பெயர் சீமோன், உன்னுடைய தகப்பனார் யோனாவாய் இருந்தார், இது முதற்கொண்டு நீ பேதுரு எனப்படுவாய் என்றார். அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை அது நிரூபித்தது. ஏனென்றால் வார்த்தை இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் உள்ளது. அவர் வார்த்தையாய் இருந்தார். இது சம்பவிப்பதை பிலிப்பு கண்டான். ஒரு நாள் முழுவதுமாக மலையை சுற்றி சென்று விட்டு திரும்பி வந்தான். அவன் தன்னோடு நாத்தான்வேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு நண்பரை அழைத்து வந்தான். மேலும் அவன், இந்த காரியங்கள் உண்மையாகவே சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவனை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை எழும்பு பண்ணுவார் என்று மோசே கூறினான். இதோ அந்த மனிதன் இருக்கிறார். ஏன் சீமோன் யார் என்றும் அவனுடைய தகப்பன் யார் என்றும் கூட அவர் கூறினார். அவர் கூறுவது உண்மை என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் தேவர் அதை வார்த்தையில் கூறினார். அவர் அதை செய்ய வேண்டியவராய் இருந்தார் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது மேசியா என்பதை நிரூபிக்கிறது என்றான். அவன் அவருடைய சமூகத்தில் நடந்து சென்ற போது இயேசு அவனிடம், இதோ கபடற்ற இஸ்ரவேலன் என்றார். அவன், ரபி, நீர் என்னை எப்பொழுது அறிந்தீர் என்று கேட்டான். பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ மரத்தின் கீழே இருந்த போது நான் உன்னை கண்டேன் என்றார். அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை நிரூபித்தார். அவர் அதை நிரூபித்தார். கிணற்றண்டையில் இருந்த ஸ்திரீ, அவள் பாருங்கள், அவள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த குடத்திலிருந்து அவரை தண்ணீர் குடிக்க அனுமதிக்கும்படி அவர் அவளை கேட்டுக்கொண்டார். மேலும் அவள், அது யூதர்களாகிய உங்களுக்கு வழக்கமல்ல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சமாரிய ஸ்திரீகளாகிய எங்களிடத்தில் கேட்கிறீர், ஏனென்றால் நம்மிடையே எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினாள். அவர், ஆனால் நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தாய் என்பதை அறிந்திருந்தாயானால் அப்பொழுது நீ என்னிடம் தாகத்திற்கு கேட்பாய் என்றார். அவள், கிணறு ஆழமானது என்றாள். அந்த உரையாடல் அது தொடர்ந்து சென்ற போது முடிவிலே அவளுடைய தொல்லை என்னவா இருந்தது என்பதை அவர் கண்டறிந்தார். அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அதற்கு அவர் உண்மையாய் கூறினார், ஏனென்றால் உனக்கு 5 பேர்கள் இருந்தனர், இப்பொழுது உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் உன் கணவன் அல்ல என்றார். ஏன்? அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். அவள், 400 வருடங்களாக எங்களுக்கு ஒருவர் கூட இல்லை என்பதை நீர் அறிவீர். மேலும் நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். இப்பொழுது கிறிஸ்து எனப்பட்ட மேசியா வரும்போது வரும்போது அவர் இந்த விதமான காரியங்களை எங்களுக்கு கூறுவார். அதுவே அவருடைய அடையாளமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் என்றார். அவர், உங்களோடு பேசுகிற நானே அவர் என்று கூறிய போது அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். அவர் என்னவாக இருந்தார் என்று உரிமை கூறினார் என்பதை நாம் நிரூபிக்கிறோம். அவர் மேசியாவாக தேவனுடைய குமாரனாக இருந்தார். இப்பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் கூட அவருடைய வஸ்திரத்தை தொட அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார் என்பதை அவளுக்கும் கூட நிரூபிக்கப்பட்டது என்று நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இன்றிரவு இயேசு கூறினார். மேலும் எபிரேயர் 1:3 அது அவர் இப்பொழுது ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று கூறினார். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தேவனுடைய மகத்துவமான பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிந்துரைக்க கூடியவர் என்று கூறப்பட்டுள்ளது. எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. அப்பொழுது அவர் இருந்த அதே தேவனாக அவர் இருக்கிறார். இன்றிரவும் அவர் அதே விதமாகவே இருக்கிறார். பரிசுத்த யோவான் 14:12 அவர், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தாரும் செய்வான், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் இவைகளை பார்க்கலும் அதிகமான கிரியைகளையும் செய்வான் என்றார். பார்க்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். மத்தேயு 28 அவர், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்க இன்றிரவு நிற்கிறார். என்னுடைய நேரம் போய்விட்டது, ஆனால் அவரால் முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். அந்நாளுக்காக அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்திருந்தார் என்பதை அப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். அவர் ஏசாயாவின் வார்த்தைகளை நிரூபித்தார். அவர் நோவாவின் வார்த்தைகளை நிரூபித்தார். அவர் மோசேயின் வார்த்தைகளை நிரூபித்தார். அவர் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நிரூபித்தார். அவர் இந்நாளில், நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்நாளில், உலகம் ஒரு சோதோமின் நிலையில் ஓரின புணர்ச்சியில் ஈடுபடும் என்று வாக்களித்தார். அதை பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில், உலகம் முழுவதிலும் நான் பயணம் செய்கிறேன். இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் உள்ளது. அது விமர்சனத்துக்குரியது. ஸ்வீடனில் வாலிப ஆண்களும் பெண்களும் அப்பட்டமான நிர்வாணமாக பனிசறுக்கு விளையாடுகின்றனர். அவர்கள் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் மற்ற எல்லா இடங்களிலும் அது ஏறக்குறைய ஒரு விதமான ஒழுக்கக்கேடா இங்கே அமெரிக்காவிலும் நாம் பெற்றுள்ளோம். அது ஒரு காலம். நான் திரும்பி வர ஒரு தருணம் கிடைத்தால் நான் சில தீர்க்கதரிசன காரியங்களின் பேரில் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் அதை உங்களுக்கு காண்பிக்கவே வேதம் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை ஆளுவார்கள் என்று கூறியுள்ளது. வார்த்தை ஆனால் நினைவிருக்கட்டும், ஆபிரகாம் ஒரு வித்தை உடையவனாயிருந்தான். அந்த வித்து ஈசாக்காயிருந்தது. சாராளின் மரணத்துக்கு பிறகு அவன் மற்ற வித்துக்களை உடையவனாயிருந்தான். அவன் 145 வயதுடனாய் இருந்தபோது அவன் வேறொரு பெண்ணை விவாகம் செய்து குமார்த்திகளை தவிர 7 குமாரர்களையும் உடையவனாயிருந்தான். ஏனென்றால் அவன் 100 வயதாய் இருந்தபோது தேவன் அவனை ஒரு வாலிபனாக மாற்றியிருந்தார். அப்பொழுது அவன் மீண்டும் 45 வயதாயிருந்தான். எனவே அப்பொழுது அவன், நாம் அதை அறிவோம், அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நான் இங்கே கலிபோர்னியாவில் அதை உங்களிடம் பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுது ஆபிரகாமின் வித்து சாராள் மூலமாக உண்டான உண்மையான பாலியல் வித்து அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது ஈசாக்காக இருந்தது. அது ஒரு தேசத்தை உண்டாக்கியது. ஆனால் ராஜரீக வித்து வாக்குத்தத்தின் மூலம் இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. அந்த வித்தின் மூலமாக அவர் ஒரு ராஜரீக வித்தை எழுப்பினார். ஓ என்னே, இப்பொழுது நாம் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ஒரு ராஜரீக தேசமாய், ஒரு பரிசுத்த ஜாதியாய், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதர்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த கடவோம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபித்தார். அவர் பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றினார். அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும் என்றார். இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா? தேவ குமாரனிடமிருந்து அவர் தாவீதின் குமாரனாவதற்கு சற்று முன்பு அவர் தம்மை மீண்டும் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். நீங்கள் வேத வாக்கியத்தை கவனித்தீர்களா? ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே அதை செய்கிறார். அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அதை வெளிப்படுத்தாமல் அவர் ஒன்றையுமே செய்வதில்லை. அது சரியாகத்தான் உள்ளது. அவருடைய வாக்குத்தத்தம் அப்படித்தான் இருந்தது. பார்த்தீர்களா? அவர் ஒருபோதும் எதையும் செய்கிறதில்லை. தேவனால் பொய் சொல்ல முடியாது. அவர் அதை செய்வதற்கு முன்னர் முதலில் அவர் அதை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பாருங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். நாம் ஒரு நவீன சோதோமில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்வீர்கள். இந்த நாடு அதற்கான நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த தேசத்திற்கோ அல்லது வேறெந்த தேசத்திற்கோ எந்த ரட்சிப்பும் விடப்பட்டிருக்கவில்லை. நாம் இப்பொழுது அதற்கு அப்பால் இருக்கிறோம். இதை குறித்து தெற்கு தரிசனம் உரைக்கப்பட்ட தெற்கு தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. கடைசி ஆடு எங்கிருந்தாலும் தேவன் தேடி சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இவை யாவும் ஒரு நாளில் நிறைவேறும். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நிலைமையை நோக்கி பாருங்கள். இந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி என்ற முறையில் இன்னும் ஒரு நிமிடம் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நாம் குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டியதில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் ஜெப வரிசையை துவங்க விரும்புகிறேன். அப்பொழுது செல்ல வேண்டியவர்கள் நீங்கள் செல்லலாம். பார்த்தீர்களா? ஜெப வரிசையில் தரித்திருக்க விரும்புகிற நீங்கள் தரித்திருக்கலாம். ஆனால் ஒரு சகோதரன் என்ற முறையில் நான் சற்று நேரம் உங்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்டும். லூக்கா 17:30 இயேசுவை கவனியுங்கள். பாருங்கள், அவர் அங்கே கடைசி காலத்தை குறித்து கூறிக்கொண்டிருந்த போது நோவாவின் நாட்களில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். அதன் பின்னர் அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்றார். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது என்றார். மறுபடியும் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் அல்ல, மனுஷகுமாரன். பாருங்கள், அது மல்கியா 4 அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வருகிறது. இந்த மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களும் சரியாக உள்ளே வருகின்றன. அது எப்படி செய்யப்பட வேண்டும்? அவர் தம்முடைய வார்த்தையை அவனமே நிரூபிக்கிறார். அது உண்மை. கவனியுங்கள், அவ்வாறு செய்யும் போது அவர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை எப்படி ஊற்றப் போகிறார், என்ன சம்பவிக்கப் போகிறது என்றும், எப்படி திரும்ப அளிக்கப்படுதல் திரும்ப வரும் என்றும், உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் வேலைக்காரிகளின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மேலே வானத்திலே அடையாளங்களை காண்பிப்பேன் என்றார். இங்குள்ள சகோதரன் லீவேயில் கொடுத்த புகைப்படத்தை இங்கே வைத்துள்ளேன். அன்று நாள் மலையின் மேல் என்ன சம்பவித்தது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பள்ளி பிள்ளைகள் யாவரும் இந்த மகத்தான பொருளான 7 முத்திரைகள் திறப்பதற்கு முன்பாக பள்ளி பிள்ளைகள் வெளியே வந்தபோது அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்க இங்கே ஒரு புனல் வடிவில் அக்னி கீழே இறங்கி வந்து அதன் பின்னர் மீண்டும் மேலே சென்று சுற்றி திரும்பி மீண்டும் கீழே வந்தது. ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கே அது டூசானின் பள்ளிகள், அங்கே அது ஆகாயத்தில் சென்றது. விஞ்ஞானம் புகைப்படங்கள் முதலியவற்றை எடுத்து அதை குறித்து கேள்வி கேட்டது. அவர்கள் அது எங்கே உள்ளது, என்ன நடந்தது என்று கேட்டனர். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், ஓ அது ஒரு மூலையில் செய்யப்படவில்லை. அவர்களுக்கோ அந்தகாரம் அடைந்த மனசாட்சியே. அது ஒருபோதும் இயேசு அவர் இங்கிருந்த போது கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர் பூமியில் இருந்தார் என்பதை ஒருபோதும் அறியாதிருந்தனர். ஆம், இன்றைக்கு கோடிக்கணக்கானவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களில் கோடிக்கணக்கானவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அது யாரிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அந்த நாளிலே ஞானவான்கள் தங்கள் தேவனை அறிந்து அதற்கேற்றபடி செய்வார்கள். நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது அந்த நேரம் என்பதை நாம் உணர்கிறோம். இப்பொழுது சோதோமை நோக்கி பாருங்கள், என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்றார். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தனர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அதுதான் ஆபிரகாமும் அவனுடைய குடும்பினரும். ஒரு வெதுவெதுப்பான கூட்டம் இருந்தது. லோத் பாதி பின்மாற்றம் அடைந்தார். அதே சமயத்தில் ஒரு விசுவாசி சோதோமில் மூன்று வகுப்பினர். எப்பொழுதுமே மூன்று வகுப்பினர் உண்டு. காம், சேம், யாபேத்தின் ஜனங்கள், மேலும் விசுவாசிகள், பாவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள், அவர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றனர். நாம் அவர்களை ஒவ்வொரு குழுவிலும் காண்கிறோம். மேலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் அவர்களை காணலாம். அந்த குழுக்கள் இன்னமும் இங்கே இருக்கின்றன. நீங்கள் அதை வகுக்க வேண்டும். நீங்கள் அதை வேத வாக்கியத்தினுடாக எடுத்துக்கொண்டால் அது சரியாக பொருந்துகிறது. இதை கவனியுங்கள். இன்றிரவு நாம் எந்த நிலையில் தீர்க்கதரிசன ரீதியாக அமர்ந்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். இப்பொழுது உலகம் ஒரு சோதோமிய நிலையில் உள்ளது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். இஸ்ரவேலரின் எல்லா தீர்க்க தரிசனங்களும் அதனுடைய தாய்நாட்டில் உள்ளன என்பதை நாம் அறிவோம். தேசிய அளவில் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இஸ்ரவேல் எங்கே உள்ளது என்பதை கவனியுங்கள். சபையானது என்ன நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் பெண்கள் செயல்படும் விதத்தை கவனியுங்கள். அவள்தான் சபை. அவளை பாருங்கள். ஒழுக்க கேடான நாகரிகமற்ற சபையானது எங்கே உள்ளது என்பதை பாருங்கள். அதை கவனியுங்கள். பாருங்கள், பாருங்கள், பெண்களையே கவனியுங்கள். உங்களுடைய ஸ்திரீகள் எப்படி இழிவாகவும் மிகவும் மாசுபட்டவர்களாகவும் மாறுகிறார்கள் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் உங்களுடைய சபையும் உள்ளது. பாருங்கள், அந்த மாதிரி இஸ்ரவேல் எங்கே உள்ளது என்பதை கவனியுங்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கவனியுங்கள். நீங்கள் அல்லது உங்களுடைய கண்கள் திறந்திருந்தால் நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். இப்பொழுது நாம் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனியுங்கள். உலகம் ஒரு சோதோமின் நிலையில் உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள். அது இருந்தது போலவே இப்பொழுது கவனியுங்கள். அந்த நாளில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்காக யாரோ ஒருவர் காத்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் ஆபிரகாமின் குழுவில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் சோதோமில் இருக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் சம்பவத்தின் கடைசி அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு சற்று முன்பு வாரத்திலிருந்து மூன்று மனுஷர், இரண்டு தூதர்கள் இறங்கி வந்தார்கள். அவர்கள் அங்கே வந்து கர்வாலி மரத்தின் கீழே ஆபிரகாமுடன் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களில் இருவர் சோதோமிற்கு சென்று அந்த நகரத்தின் பாவங்களுக்கு எதிராக கூக்குரலிட்டனர். அது அந்த நேரத்தில் புறஜாதி உலகம் எரிக்கப்படுவதற்கு சற்று முன்பு இருந்தது. அப்பொழுது சோதோம் முழுவதும் அழிந்து போயின. லோத்தும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் வெளியே இழுக்கப்பட்டனர். அவருடைய மனைவியும் கூட சென்றடையவில்லை. அவள் திரும்பி பார்த்தால் அந்த நிலையில் அந்த சபை எங்கே நின்று கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்க எனக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் பின்னால் தங்கியிருந்து ஆபிரகாமிடம் பேசினார். அவர் ஆபிரகாமுக்கு ஒரு அடையாளத்தை செய்தார். கவனியுங்கள், ஆபிரகாம் தேவனை அநேக மகத்தான அடையாளங்களில் கண்டிருந்தார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கவில்லையா? குமாரன் வருவதற்கு முன்பு, ஆனால் குமாரன் வெளிப்படுவதற்கு முன்பு அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் குமாரன், உண்மையான குமாரன், ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலம் இயேசு தேவனுடைய குமாரனாய் இருக்க வேண்டியவராய் இருந்தார். பாருங்கள், நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். அது சம்பவிப்பதற்கு சற்று முன்னர் இப்பொழுது கவனியுங்கள். இந்த குமாரன் வரப்போகிறார். இப்பொழுது ஆபிரகாமிடம் தங்கியிருந்து பேசிக் கொண்டிருந்த இந்த ஒருவர் தம்முடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார். அவர் ஆபிரகாமே என்றார். இப்பொழுது அதற்கு ஒரு நாள் முன்பு அவன் ஆபிராமாய் இருந்தார். இப்பொழுது அவர் ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்று கேட்டார். சாராய் அல்ல, சாராய், சாராள் இளவரசி, உன் மனைவி சாராள் எங்கே? அவள் உனக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அவர், நான் உனக்கு உண்டு பண்ணின என் வாக்குத்தத்தின்படியே பார், நான் உன்னை சந்திக்கப் போகிறேன் என்றார். வேறு வார்த்தைகளில் கூறினால், சீவனின் நேரம், சாராள் மீண்டும் தன்னுடைய சாதாரண வாழ்க்கையின் நேரத்தில் துவங்குவாள். இப்பொழுது நூறு வயது நிரம்பியவளாய் இருக்கிற சாராள் கூடாரத்தில் இருந்தாள். அவள் நகைத்தாள். பாருங்கள், அவள் தனக்குள்ளே நகைத்து, அந்த மனிதன் எப்படி சரியாக இருக்க முடியும்? பாருங்கள், நான் ஒரு வயோதிக ஸ்திரீ, அங்கே என் ஆண்டவன் ஆபிரகாம் கூட வயோதிகமானவன், குடும்ப விவகாரம் அநேக ஆண்டுகளாக ஒழிந்து போயிருந்தது என்றாள். மேலும், நான் எப்படி என் ஆண்டவனோடு மீண்டும் இன்பமாக இருக்க முடியும்? அவருக்கு வயதாகிவிட்டது, எனக்கு வயதாகிவிட்டது, குழந்தை பெரும் பருவம் கடந்து விட்டது, பால் நரம்புகள் தளர்ந்து போய்விட்டன, ஒவ்வொன்றும் அவள் வறண்டு விட்டாள். நாம் எப்படி மறுபடியும் இன்பமாக இருக்க முடியும் என்றால், அந்த மனிதன் தன்னுடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தபடியால் இவைகள் எப்படி சம்பவிக்க முடியும் என்று சாராள் கூறி ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். அது என்னவா இருந்தது? பகுத்தறிவு, ஒரு தீர்க்க தரிசனம். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? அதைத்தான் அவன் கண்டான். இப்பொழுது அவர் அது மீண்டும் வரும், மேலும் மரிசகுமாரன் என்று கூறினார். அது மரிசகுமாரன் அங்கே இருந்தார். பாருங்க, அவன் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். தேவனாகிய கர்த்தர், ஏலோகிம், அது சரியென்று எவரும் அறிவர். ஏலோகிம் தேவனாகிய கர்த்தர். ஆதியிலே ஏலோகிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர் மனுஷகுமாரன் மாம்சமானார். அந்த நேரத்தில் அவர் அங்கே மாம்சத்தில் நின்று கொண்டிருந்தார். ஒரு ஆவிக்குரிய சரத்தை போல அவருக்கு பின்னே உள்ள குடாரத்தில் சாராள் என்ன கூறிக்கொண்டிருந்தாள் என்பதை அங்கே நின்று பகுத்தறிந்தார். அவர் வாக்கு பண்ணினார், கவனியுங்கள், ஆபிரகாமின் ராஜரீக வித்தும் அதே காரியத்தை காண்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் லோத்தை கவனியுங்கள், அவன் அங்கே ஒரு செய்தியாளனை பெற்றிருந்தான். அவர்களில் இருவர் அங்கு சென்றனர். அவர்களில் ஒருவன் புறப்பட்டு சென்றான், அவனோடு மற்றொருவனும் சென்றான். அவர்கள் பிரசங்கித்து வரப்போகும் கோபாக்கினைக்கு தப்பியோட ஜனங்களை அழைத்தனர். இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின நாள் முதற்கொண்டு இப்பொழுது வரையிலும் ஸ்தாபன ரீதியில் உலகம் அந்த நிலைமையில் ஒருபோதும் இருக்கவில்லை. இந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய எந்த வரலாற்று ஆசிரியரையும் நான் கேட்க விரும்புகிறேன், அல்லது இந்த ஒளிநாடாவில் கூட நீங்கள் கேட்டிருந்தால், அதை எந்த நேரத்தில் கேட்டாலும் தயவு செய்து எனக்கு எழுதுங்கள். நான் இப்பொழுது சுமார் 30 வருடங்களாக சரித்திரத்தை, வேதாகம சரித்திரத்தை ஆய்ந்து படித்துள்ளேன். 7 சபை காலங்களினூடாக சபையின் சரித்திரம் முழுவதிலும் நான் கண்ட எந்த ஒரு நபரும் அங்கே ஒருபோதும் அப்படி சென்றதே இல்லை. அதாவது நாம் இப்பொழுது லவோதிகேயாவில் இருக்கிறோம், நாம் அதை அறிவோம். இப்பொழுது வரை எந்த ஒரு தூதனும் தன்னுடைய பெயர் ஹாம் என்று முடிகின்ற எழுத்தோடு முழு சபைக்கும் சென்றதே இல்லை. கிரஹாம், பில்லி கிரஹாம், மூடி, ஃபின்னி, சாங்கி, நாக்ஸ், லூத்தர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் ஹாம் ஜாதிகளுக்கு தகப்பன் என்றிருந்ததில்லை. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் 6 எழுத்துக்களை கொண்ட கிரஹாம், ஆனால் ஆபிரகாம் 7 எழுத்துக்கள். கவனியுங்கள், அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பில்லி கிரஹாம் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் சென்று சோதோமில் இருந்து அழைக்கிறார், வெளியே வாருங்கள், வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்தவரை வெளியில் அந்த நீதிமானாக்கப்படுதலின் வார்த்தையை தேவனிடத்தில் பற்றிக் கொண்ட எந்த மனிதனும் இல்லை. பில்லி கிரஹாம் செய்வது போல அவரால் அதை அழிக்க முடியும். அவர் அப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிதர் அல்ல. அவர் ஒரு வேத பண்டிதர் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள போதகர் அல்ல. ஆனால் தேவன் அவரோடு இருக்கிறார். அந்த மனிதன் ஒரு ஞாயிறு பள்ளி பாடத்தை போன்றே அங்கு நின்று அந்த ஜனங்களை திகைக்க வைக்கிறார். அவர் இக்காலத்து தேவனுடைய ஊழியக்காரர். யாருக்கு? மாம்ச பிரகாரமான சபை. அது சோதோமில் உள்ளது. ஆனால் நினைவிருக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது. அதுவும் அந்த ஸ்தாபன அமைப்பில் இல்லை, வெளியே அழைக்கப்பட்ட குழு. அவர்கள் ஒரு செய்தியையும் ஒரு தூதனையும் கூட பெற்றுக் கொண்டனர். அது என்னவா இருந்தது? இருதயத்தில் உள்ள நினைவுகளை வகையறுத்தல். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கிறார். நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, தீர்மானங்கள் செய்யப்பட வேண்டிய இந்த முக்கியமான தருணத்தில் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் எந்த வேளையில் வருவார் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் மூலமாய் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் காண்கையில் காலங்களினூடாக உம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓ தேவனே, இதற்காக நான் எவ்வளவாய் உமக்கு நன்றி கூறுகிறேன். அதாவது சரீரத்தில் உள்ள மனிதன், வேத சாஸ்திரத்தில் வல்லமையுள்ள மனிதன், உலகத்தின் தந்திரங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் எதிராக நிற்கக்கூடிய இந்த குழுக்களின் பேரில் சந்தேகத்தின் நிழலுக்கு அப்பால் அங்கே தைரியமாகவும் தீரத்துடனும் நின்று அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த வார்த்தை உண்மை என்று வேத வாக்கியங்களின் மூலம் நிரூபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் சம்பவிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிற இந்த மற்ற காரியங்களையும் விசுவாசித்து எங்கள் மத்தியில் நீர் நடப்பதை கண்டு கழிவுறும்படி செய்து என்ன நிறைவேறும் என்று உரைத்தீரோ அதை செய்து காட்டி உம்முடைய வார்த்தை சரி என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நித்திய தேவனே, உம்முடைய சுகவீதமான பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் எவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது. சாயங்கால சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீர் தீர்க்கதரிசிக்கு சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதே சூரியன் கிழக்கில் உதயமாகிறதை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மேற்கில் மறைகிறது. நாகரிகமானது சூரியனோடு பயணித்துள்ளது. இப்பொழுது நாங்கள் மேற்கு கரையில் இருக்கிறோம். சுவிசேஷம் நாகரிகத்தோடு பயணித்தது. இப்பொழுது பிதாவே, இது சுவிசேஷத்தின் முடிவு, காலத்தின் முடிவு. காலத்தின் முடிவு என்பதை நாங்கள் அறிவோம். அவள் நித்தியத்திற்குள் மங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் குமாரன் வெளியே வருவார் என்றும், மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றும் நீர் வாக்கு பண்ணினீர். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். பிதாவே, சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது தாழ்மையா இருந்தாலும் அதே சமயத்தில் நீர் அதை மிக எளிமையாக அநேக சமயங்களில் செய்கின்றீர். அது மகத்தான ஆழமான சிந்தனையாளர்கள் என்று அழைக்கப்படுபவர்களின் மேல் சென்று கற்றுக்கொள்ளும் பாலகருக்கு அதை வெளிப்படுத்துகிறது. தேவனே, இன்றிரவு நீர் அபிதம் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இங்குள்ள ஏழை சுகவீனமான பிள்ளைகள் தேவனுடைய வாக்குத்தத்தை காணவும், அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைந்து நாளை புதிய பலமுள்ள சரீரங்களுடன் இங்கிருந்து வெளியே சென்று மீண்டும் ஆரோக்கியத்துடன் இருப்பார்களாக. கர்த்தாவே, அந்த கடைசி ஒன்று தொழுபத்திற்குள் வரும் வரை அவர்கள் செய்தியை ஒருவரிடத்திலிருந்து மற்றவருக்கு எடுத்து செல்ல அதை அருளும். அதன் பின்னர் கதவுகள் அடைக்கப்படும். அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, இவை யாவையும் உமது முன்னிலையில் வைத்து நீர் இன்னும் ஒரு விசை எனக்காக அறிவீராக என்று நான் உமை கேட்கிறேன். அந்த ஒரு இரவு ஜனங்கள் அதை அதிகம் கவனிக்கவே இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் கர்த்தாவே, இந்த இரவு அது மீண்டும் சம்பவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். காரணம், நான் பேசுவதற்கு எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை கடந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆகையால் நான் ஜெபிக்கிறேன், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுப்பீரா? இந்த இரவு இங்கு அமர்ந்துள்ள உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த தேவபக்தி உள்ள மனிதர் மற்றும் ஸ்திரீகளின் ஜெபத்திற்கு செவிகொடும். அவர்கள் விசுவாசிகளாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அவர்கள் மத்தியில் கிரியை செய்ய முடியும். நீர் கூறின உம்முடைய வார்த்தையை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இயேசுவே, நீர் நேற்று வேண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கும்படியாக அது மீண்டும் உண்டாவதாக. நான் இதை தேவனுடைய மகிமைக்காக அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். இப்பொழுது சற்று நேரம் இங்கே எத்தனை பேர் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஜெப அட்டைகளை வைத்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படி நான் விரும்புகிறேன். பாருங்கள், இது பொதுவாக கிட்டத்தட்ட எல்லாமே முடிந்துவிட்டது என்று நான் யூகிக்கிறேன். இங்குள்ள எத்தனை பேர் ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று நான் வியப்படுகிறேன். அதே சமயத்தில் நீங்கள் சுகவீனமாயிருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, என்னிடத்தில் ஒரு ஜபாட்டை இல்லை, அதே சமயத்தில் நான் சுகவீனமாயிருக்கிறேன், நான் தேவையுள்ளவனாயிருக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் ஒரு நிமிடம் பயபக்தியா இருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். அதுவே எப்பொழுதும் என்னுடைய தொல்லையாய் உள்ளது. நான் நீண்ட நேரம் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் வருவதற்கு முன்பு தேவன் இதையும் நான் கூறியுள்ளது சத்தியம் என்பதையும் நிரூபிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் அதை பார்த்துக் கொள்ளட்டும். எப்பொழுது எத்தனை பேர் சுகவீனமாய் அங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்தவர்கள், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், அதை பாருங்கள். சரி, நீங்கள் இப்பொழுது ஜெப அட்டைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜெப அட்டைகள் அடைக்கப்படும். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். வேதம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. அவர் ஒரு பிரதான ஆசாரியர் அங்கே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய அறிக்கையின் பேரில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு முன்பு நாம் அதை முதலில் அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய அறிக்கைக்காக மாத்திரமே பரிந்து பேசுகிறார். ஊழியக்கார சகோதரர்களே, சரியா பாருங்கள், அவர் நம்முடைய அறிக்கையின் பேரில் மாத்திரமே பரிந்து பேசுகிறார். அவர் என்னவாக இருக்கிறார் என்றும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்றும் நாம் அறிக்கை செய்கிறோம். அவர் என்ன செய்வார் என்றல்ல, அவர் அதை ஏற்கனவே செய்துவிட்டார். அவர் அதை செய்துவிட்டார் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்பொழுது பரலோக பிதா அதை அறிந்திருக்கிறார். உங்களை நோக்கி பார்க்கையில், ஒஹையாவிலிருந்து வந்துள்ள என்னுடைய ஒரு நல்ல நண்பர், அவரும் அவருடைய மனைவியும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் திரு டவ் மற்றும் அவருடைய மனைவி. அவர்களிலிருந்து இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தில் அமர்ந்திருப்பவர் நேற்றிரவு நான் கண்ட சங்கை திரு பிளேயர் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன். அது கூட்டத்தாருக்கு மேலாக இருளாய் உள்ளது. எனக்கு இங்கே இந்த விளக்குகளின் நிமித்தமாக சற்று மங்கலாக உள்ளது. நான் உங்களை சரியாக காணவில்லை. ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய இதயத்தில் உங்களுக்கு தேவையாயிருக்கிற காரியத்தை வைத்து நம்முடைய பிரதான ஆசாரியரிடத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடியவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நான் உங்களை அறியேன். நீங்கள் என்னை முழுவதுமாக தொட்டால், உங்கள் சகோதரனை தொட்டது போலவே, உங்களுடைய கணவர், உங்களுடைய போதகர், யாரோ ஒருவரை தொட்டது போலவே, அது எந்த நன்மையும் செய்யாது. ஆனால் நீங்கள் அவரை தொட்டால், நாம் அவருடைய ஆவியோடு உண்மையாகவே இணங்கினால், அப்பொழுது அவர் உங்களுடைய விசுவாசத்தை அவரை தொடவும் என்னுடைய வரத்தின் மூலம் திரும்ப பேசவும் உபயோகிக்க முடியும். பாருங்கள், நான் இதை போன்றே உமையாய் இருப்பேன். இது இங்கே உள்ளது. இதன் மூலம் பேசும் ஒரு சத்தம் இல்லாமல் அங்கே இருக்க வேண்டியுள்ளது. இது பேசுவதற்கு இங்கு ஏதும் இல்லாத ஒரு உமையாக உள்ளது. தேவன் அவைகளின் மூலம் பேசினால் ஒழிய இந்த காரியங்களுக்கு வரும்போது எந்த நபரும் அவ்வாறு ஒரு உண்மையாயிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். நான் கூறியுள்ள இந்த காரியங்கள் உண்மையாயிருக்கின்றனவா என்பதை நாம் பார்ப்போம். அது அவண்ணமாய் இருக்க தேவனே உதவி செய்வாராக. அவர் செய்வார் என்று நான் கூறவில்லை, அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் செய்வார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவர் அநேக ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அவர் என்னை இதுவரை கைவிடவில்லை. எல்லா விதமான தேசங்களிலும் கோடிக்கணக்கான ஜனங்களிலும் அவர் இன்னமும் என்னை விட்டு விலகவே இல்லை. நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் பயபக்தியோடு இருந்து ஒரு சில நிமிடங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் முக்கிய கூட்டத்தை முடித்துவிட்டு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம். ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் என்னை நோக்கி பார்க்காமல் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த மனிதன் கூறினது வேத வாக்கியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் கூறுகிறபடி நாம் அந்த நேரத்தில் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது அவ்வாறு இருக்குமானால் அப்பொழுது சம்பவிக்கத்தான் வேண்டும். அவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்தால் அவனுடைய வார்த்தைகள் தவறிப்போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் தவறாது என்று கூறுங்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை ஆதரிக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார். அவர் அதை நிரூபிப்பார். என்னை விசுவாசிக்கிறவன், இது கடைசி நாள் என்பதை அவர் நிரூபித்தார். என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் நிரூபித்தார். இது சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை அவர் நிரூபித்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வரும் வரைக்கும் ஆபிரகாமும் அவருடைய குடும்பினரும் தேவனிடத்திலிருந்து ஒரு அடையாளத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உண்மை என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது பகுத்தறிதலின் அடையாளம். ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியே, நீங்கள் கூறுவதை நான் கேட்கட்டும், நான் உங்களுக்கு கூறட்டும். கர்த்தர் உரைக்கிறதாவது, நீங்கள் உங்களுடைய கடைசி அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது வேத வாக்கியங்களின்படியும் என்னுடைய இருதயத்தில் உள்ள தேவனுடைய வெளிப்பாட்டின்படியும் இது சத்தியம் என்று உரைக்கிறதாயும் உள்ளது. அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். ஒவ்வொருவரும் விசுவாசியுங்கள். கர்த்தராக இயேசுவே, நான் உம்மை தொடரும். என்னுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு தேவை உள்ளது. சகோதரன் பிரணாம் என்னை குறித்து ஒன்றுமே அறியார் என்பதை நான் அறிவேன். எனக்கு அந்த மனிதனை தெரியாது, அவருக்கு என்னை தெரியாது. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். அவர் என்னிடம் சத்தியத்தை கூறியிருந்தால் அது சம்பவிக்கும் என்று கூறுங்கள். இப்பொழுது சிறிது நேரம் நகர வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். உண்மையாக இருங்கள். பாருங்கள், நீங்கள் ஆவியாயிருக்கிறீர்கள். அவருடைய வார்த்தை நிறைவேறும்படிக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எடுத்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுது பயபக்தியாயிருங்கள், ஜெபியுங்கள். அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கூறுங்கள். நாம் துவங்குவோமாக. நான் இங்கே கட்டிடத்தின் ஏதோ ஒரு பாகத்தின் பேரில் ஒருமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், உங்களில் அநேகர் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆவியாயிருக்கிறீர்கள். என்னால் முடியாது. நீங்களோ என்னை குறித்து என்ன என்று கேட்கலாம். என்னால் உங்களிடம் கூற முடியவில்லை. அது ராஜாதிபத்தியமாய் உள்ளது. தேவனுடைய கிரியைகள் யாவும் ராஜாதிபத்தியமானவை. இன்றிரவு இந்த மேடையை கடக்கும் போது அநேக ஜனங்கள் சுகமாக்கப்பட்டிருப்பார்கள். அநேகமாக அநேகர் சுகமாக்கப்படாதிருக்கலாம். அவை யாவும் தேவனுடைய ராஜாதிபத்தியத்தில் உள்ளன. என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் யார் கூற முடியும்? யாரும் இல்லை. அவர் தம்முடைய சொந்த சித்தத்தின்படி, அவருடைய சொந்த திட்டத்தின்படியே கிரியை செய்கிறார். ஆனால் நீங்கள் அப்படியே விசுவாசியுங்கள், தாழ்மையாயிருங்கள், பதட்டமடைய வேண்டாம். தேவனுக்காக கையை நீட்டி, தேவனாகிய கர்த்தாவே, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். பார்த்தீர்களா? நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடரும். எனக்கு இன்ன மற்றும் இன்ன தேவையுண்டு. அந்த சகோதரனுக்கு என்னை தெரியாது, அல்லது என்னுடைய தேவையை அறிந்திருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் நீர் செய்த இந்த காரியங்களை குறித்தும் இன்றைக்கும் நீர் இங்கே அந்த விதமாகவே இருக்கிறீர் என்றும் அவர் எங்களிடம் கூறினார் என்று கூறுங்கள். அது இங்கே மேடையில் உள்ள சகோதரர்களாகிய உங்களை, உங்களில் எவரையும் விளக்குகிறது இல்லை. என் சகோதரரே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உடன் படிவடைக்காரராகிய உங்களை நான் கேட்கிறேன். இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய உங்களோடு மறித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் என்பதை பாருங்கள். நான் உத்தமமாக அறிந்திருக்கிறபடியால் உங்களிடத்தில் பேசுகிறேன். நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் கூறுகிறவைகளுக்காக நான் நியாயத்திற்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் அதை குறித்து மிகவும் உணர்வுள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னோடு இங்கே என்று எனக்கு உதவி செய்யும் மனிதனாகிய உங்களை நான் பாராட்டுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக என்னால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஜெபித்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இங்கே படத்தில் எத்தனை பேர் அந்த ஒளியை கண்டிருக்கிறீர்கள்? அதன் புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்களா? அது அங்கே அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களால் அதை காண முடியவில்லையா? அந்த பெண்மணி மேலே தன்னுடைய கைக்குட்டையுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் அன்பான ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். பெண்மணியே, அது உண்மை. அந்த அன்புக்குரியவர், நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று என்னை மன்னியுங்கள், அல்லது அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, இப்பொழுது என்ன தவறு என்பதை தேவனால் எனக்கு வெளிப்படுத்த முடியுமானால் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரீயை போல. ஏன் நீங்கள் அதை தேவனிடத்திலிருந்து வந்ததாக ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது நீங்கள் என்னிடத்திலிருந்து 20 அல்லது 30 அல்லது அதற்கும் அதிகமான அடி தூரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் என்னை ஒருபோதும் தொட்டதே இல்லை, ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்றை தொட்டிருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தோடு யாரோ ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது என்னவெனில், அது ஒரு ஸ்திரீக்கானதாய் உள்ளது. அது உங்களுடைய மகள், அது உண்மை. அவள் சுகமடைவாள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவள் ஒரு போதைக்கு அடிமையானவள், அது முற்றிலும் உண்மை. அவள் குடித்துவிட்டு நீந்துவதை நான் காண்கிறேன், பார்த்தீர்களா? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரத்தில் உள்ள கைக்குட்டையை நீங்கள் அவள் மேல் வையுங்கள், சந்தேகப்படாதீர்கள். தேவன் அவளை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களா?
ஆமென்.
இப்பொழுது நான் அந்த ஸ்திரீயை அறியேன், ஆனால் தேவன் அவளை அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? கோடுகள் போடப்பட்ட சட்டையுடன் உடல் இறக்கத்தோடு அமர்ந்திருக்கிற மனிதனே, தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்றும் உங்களை சுகமாக்குவார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் அதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் அந்த மனிதனை என் ஜீவியத்தில் கண்டதே இல்லை. ஐயா, உங்களிடம் ஒரு ஜெப அட்டை இருக்கிறதா? உங்களிடத்தில் இல்லையா? உங்களுக்கு ஒன்று தேவையில்லை. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், இங்கே அமர்ந்துள்ள ஒரு ஸ்திரீ, இங்கே அமர்ந்துள்ள இந்த ஸ்திரீயின் மேல் நோக்கி பார்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு ஒரு அந்நிய, ஆனால் அவள் உண்மையாகவே பதட்டமாக இருக்கிறாள். எனக்கு அவளை தெரியாது, என் வாழ்க்கையில் நான் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை, ஆனால் தேவன் அவளை அறிந்திருக்கிறார். அவள் ஏதோ ஒரு காரியத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறாள் என்பதை அவள் உணர்கிறாள். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு இருப்பதற்கு காரணம், நீங்கள் இந்த இரவை காட்டிலும் இனிமேல் தங்கியிருக்க முடியாது. நீங்கள் கூட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும். நீங்கள் நாளை உங்களுடைய வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து வரவில்லை, அல்லது நீங்கள் கலிபோர்னியாவிலிருந்து வரவில்லை. நீங்கள் இங்கிருந்து கிழக்கே செல்ல வேண்டும். நீங்கள் ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆகாய மார்க்கமாக செல்ல திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஓக்லஹோமாவிலிருந்து வருகிறீர்கள். ஆம், அது உண்மை. நீங்களும் கூட ஒரு மரிக்கும் நிலையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜபிக்கப்படுவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு ஜபாட்டையை வைத்திருக்கவில்லை, ஆனால் நீங்கள் இங்கு வர முடிந்தால் நீங்கள் சுகமடையப் போகிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்கள். அது உண்மை. மேலும் உங்களுடைய நிலைமை புற்றுநோயாகும். புற்றுநோய் எலும்பில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் சுகமடையப் போகிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? என் சகோதரியே, நீங்கள் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு கால நீங்கள் யார் என்று தேவன் என்னிடம் கூறினால் அப்பொழுது அது உங்களுக்கு உதவியாக இருக்குமா? அது உங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவன், நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி திருமதி ஸ்டீல், நீங்கள் ஓக்லஹோமாவுக்கு திரும்பலாம். அந்த பெண்மணியை எனக்கு தெரியாது, நான் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. இதோ ஒரு பெண்மணி அவளுக்கு பின்னால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் சுருள் சிறை நாடங்களினால் அவதியுற்றுக்
கொண்டிருக்கிறாள்.
அவள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒரு மகனை பெற்றுள்ளாள். அவள் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் விசுவாசித்தால் அவள் சுகமாக்கப்பட முடியும். திருமதி மேசன், நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகமளித்தலை அளிப்பார் என்று விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களா? சரி, அப்படியானால் அங்கே உங்களுக்கு அடுத்தபடியாக அமர்ந்திருக்கிற அந்த பெண்மணியின் மீது உங்களுடைய கரத்தை வையுங்கள். ரட்சிக்கப்படாத தன்னுடைய கணவனுக்காக அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். தேவன் சுகமளித்தலை அளிப்பார். நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள தேவனே, நீர் அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவளுடைய இதயத்தின் வாஞ்சையை அந்த ஸ்திரீக்கு அருளும். அவளுடைய விசுவாசம் உமக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளது, அது உம்மை தொட்டுள்ளது. பிதாவே, நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். எப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெண்மணியே, உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட போகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரத்தை
உயர்த்துங்கள்.
எனக்கு முன்பாக மிகவும் பருமனான ஒரு ஸ்திரீ இருப்பது போன்று தென்படுகிறது. அங்கே அவள் அமர்ந்திருக்கிறாள். நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். சரி, எனக்கு உங்களை தெரியாது. உங்களுடைய தொல்லை என்னவெனில் சுரப்பிகள் தான். நீங்கள் அதிக எடை கொண்டவர். நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சென்றிருக்கிறீர்கள். அவர் அதை குறித்து அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறினார். ஆனால் அது ஒரு பூமிக்குரிய மருத்துவர். பார்த்தீர்களா, உங்களுக்கு அதிக துக்கம் இருந்தது. நீங்கள் உங்களுடைய கணவரை இழந்து விட்டீர்கள். நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. நீங்கள் உண்மையாகவே ஆர்கன்சாஸில் இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்களும் கூட வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. நீங்கள் அடைக்கப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் பயந்திருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது தேவனை தொட்டுள்ளது. என் சகோதரியே, நீ போய் விசுவாசி. தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை தருவார். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு தருகிறார். தேவன் தம்முடைய வார்த்தை உண்மை என்று நிரூபிக்கிறார். அது அவர்ணமாய் இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் மீண்டும் என்னோடு ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிதாவாகிய தேவனே, நீர் நிரூபித்த அதே தேவனாய் இருக்கிறீர். நீர் அந்த பெண் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று கூறின போது அப்பொழுது நீர் அதை நிரூபிக்க வேண்டியதாய் இருந்தது. இப்பொழுது முடிவு காலம் வருவதற்கு சற்று முன்னர் மனுஷகுமாரன் சோதோமில் செய்த அதே விதமாக தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தாவே, நீர் அதை வாக்குத்தத்தம் செய்தீர். இப்பொழுது நீர் பரிசுத்தாவியின் ரூபத்தில் பூமிக்கு வந்திருக்கிறீர். இன்றிரவு எங்களிடையே வந்ததை விசுவாசிக்கிற ஜனங்களாகிய நாங்கள் அதை நிரூபித்திருக்கிறோம். நீர் அந்த நாளில் செய்தது போல உம்முடைய வார்த்தையை நிரூபித்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு இதற்கு மேல் ஆதாரம் தேவையில்லை. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி இதுவே உம்முடைய வருகைக்கு முன்பாக உள்ள கடைசி அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எல்லா நிழல்களும் மாதிரிகளும் ஒருபோதும் தவறி போவதில்லை. அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது வந்து ஜெபித்துக் கொள்ளப்படவிருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையின் முடிவில் சுகவீனமான ஒரு நபரும் எங்கள் மத்தியில் இல்லாதிருப்பார்களாக. ஓ அன்புள்ள தேவனே, இப்பொழுதே உம்முடைய அபிஷேகம் கிருபையாய் உம்முடைய ஜனங்கள் மேல் இருக்க அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைய நீர் அனுமதிப்பீரா? இன்னும் உம்முடைய பிள்ளைகளாய் இராத சிலர் இங்கிருந்தால் இந்த காரியங்களின் அடிப்படையில் அவர்கள் வார்த்தையை கேட்டு காரியம் சம்பவித்ததை கண்டுள்ளனர். நீர் யாராய் இருக்கிறீர் என்றும், மற்றும் நீர் என்னவாக இருக்கிறீர் என்றும், அதாவது நீர் இங்கிருக்கிறீர் என்றும் அது சரியாக எழுத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கர்த்தாவே, நீர் ஒரு பொய்யை ஆசீர்வதிப்பீரா? ஏன், நிச்சயமாக இல்லை கர்த்தாவே. ஆனால் நீர் உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணினீர். அது வெறுமையாய் திரும்பாது. அது எதற்காக நோக்கம் கொண்டிருந்ததோ அதை நிறைவேற்றும். இப்பொழுது நீர் அதை எங்களுக்கு முன்பாக இந்த இரவு எவ்வித சந்தேகத்தின் நிழலுக்கும் இடமின்றி செய்திருக்கிறீர். நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு இதற்கு முன்பு ஒருபோதும் விசுவாசிக்காத ஜனங்களாய் இங்கிருக்கிறவர்கள், நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த விரும்புகிறீர்களா? உங்களுடைய தலை வணங்கி இருப்பதோடு உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். உங்களுடைய காலூன்றி நின்று, நான் என் முழு இதயத்தோடு இப்பொழுது விசுவாசிக்கிறேன், நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களானால் எந்த ஜனங்களும், எங்குள்ள எந்த ஜனங்களும் இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் அதை செய்ய விரும்புகிறீர்களா? நான் உங்களிடம் கூற மாட்டேன். நீங்கள் தெரிந்து கொள்ளும் உங்களுடைய சபைக்கு செல்லுங்கள். ஆனால் நீங்கள் இருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய காணக்கூடிய சரீரத்தில் வரும்போது நீங்கள் அவரை நேரில் காணும் வரையில் நீங்கள் அநேகமாக ஒருபோதும் அவரோடு நெருங்கி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அதை ஏற்கனவே செய்திருக்கவில்லை என்றால் இப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? இங்கே ஒருவரும் நிற்கவில்லை என்பதன் அடிப்படையின் பேரில் அப்பொழுது நீங்கள் யாவரும் நல்லறிவுள்ளவர்களாயும் விவேகமுள்ளவர்களாயும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அங்கே இதன் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நினைவிருக்கும். மனுஷர் முன்பாக என்னை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டால் நானும் என் பிதாவுக்கு முன்பாக உங்களை குறித்து வெட்கப்படுவேன். அங்கே பின்னால் கூட்டத்தில் ஆம் யாரோ ஒருவர் எழுந்து நின்று கொண்டிருந்திருக்கலாம். அன்புள்ள தேவனே, அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நின்று கொண்டிருப்பதை நான் காணவில்லை. கர்த்தாவே, இந்த நேரம் வரை இது செய்யப்படவில்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இப்பொழுது நீர் அதை உறுதிப்படுத்தி அது அவ்வண்ணமே என்பதை நிரூபிக்கிறீர். பிதாவே, இந்த நேரத்தில் அவர்களுடைய இருதயங்களில் விரோதமான அசை உண்டாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடைசியாக வந்த நபர் யார் என்பதை நாங்கள் எப்படி அறிவோம்? இதுவே லாஸ் ஏஞ்சல்ஸிற்கான முடிவாயிருக்கலாம். ராஜ்யத்திற்குள் பிறக்கப் போகும் கடைசி ஆத்துமா இதுவாக இருக்கலாம். அந்த நேரங்கள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. அது வரும்போது வாசல் அடைக்கப்படும். சரீரம் முழுமையாயிருக்கும். அது ஒரு வினோதமான சரீரமாகவோ அல்லது ஒரு வினோதமான மனவாட்டியாகவோ இருக்காது. உலக தோற்றத்திற்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிருந்த அநேக அங்கத்தினர்களை அது கொண்டிருக்கும். இயேசுவானவர் ஆதாமை போல தன்னுடைய மனைவியை ரட்சிக்க வெளியே நடந்து அடைத்து செல்ல வந்தார். தேவனே, நீர் அவர்களை இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களோடு இடைவிடும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். நின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாரா? உங்களில் சிலர் நின்று கொண்டிருப்பதை நான் அறியவில்லை. சிலர் பின்பக்கத்திலும் சிலர் மேல்மாடியிலும் நின்றனர். இப்பொழுது நீங்கள் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தயவு கூர்ந்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். சபை முடிந்த பிறகு இங்கே ஒரு ஊழியக்காரரை சந்தித்து அவர்களோடு அதை குறித்து பேசுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? அது தவறி போக விடாதீர்கள். நீங்கள் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தில் ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்றால் அடுத்தபடியாக அதை செய்யுங்கள். அதன் பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வரையில் உங்களுடைய கரங்களை உயர்த்தியிருங்கள். இப்பொழுது அநேகர் இங்கே ஜெப அட்டைகளை வைத்திருக்கிறார்கள். நாம் அவர்களை இங்கே நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப் போகிறோம். இங்கே நடந்து வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் நான் வர வேண்டும், என்னால் வர முடியாது. ஜெப அட்டைகளை வைத்திருக்கும் ஜனங்கள் இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாக வெளியே வர முடியும். இப்பொழுது உங்களில் எவரேனும் போக வேண்டியவராயிருந்தால் எனக்கு தாமதமாகிவிட்டது, நான் வருந்துகிறேன். நாளை இரவு நான் இன்னும் சற்று சிறப்பாக செய்ய முயற்சிக்கிறேன். சுவற்றில் இருக்கும் கடிகாரத்தில் 10 மணிக்கு பிறகு 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன. இன்றிரவு உங்களுடைய வருகைக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தங்கியிருந்து ஜெப வரிசையை கவனிக்க விரும்பினால் நீங்கள் எப்பொழுதும் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆனால் நாம் இப்பொழுது வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க துவங்கப் போகிறோம். நீங்கள் தரித்திருக்க விரும்பினால் ஒழிய நான் உங்களை பிடித்து வைக்க விரும்பவில்லை. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அனுப்பி வைக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய சமாதானம் உங்களோடு சென்று உங்களை ஆசீர்வதித்து இரவு முழுவதும் உங்களுடைய சரீரங்களில் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவதாக, நாளை இரவு நீங்கள் திரும்பி வரும்படியாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அருள்வதாக. தேவன் இப்பொழுது உங்களோடு இருப்பாராக. இப்பொழுது உலகளாவிய ரீதியில் நாம் ஜனங்களுக்காக ஜெபிப்பது போல இப்பொழுது ஜெப அட்டைகளை வைத்திருப்பவர்கள் ஜெபத்திற்காக நிற்கட்டும். இப்பொழுது ஜெப அட்டையோடு நின்று கொண்டிருக்கிற உங்களிடத்தில் இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதும், உங்களுடைய ஜீவியத்தில் ஏதாவது சந்தேகம் உண்டா என்பதை என்னை மன்னிக்கவும், உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் அறிக்கை செய்யாத பாவம் ஏதாகிலும் உண்டா, ஏதாகிலும் இருந்தால் நான் அதை கேட்கட்டும். அறிக்கை செய்யப்படாத பாவத்தை உங்களுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டு ஜெப வரிசைக்குள் வராதீர்கள். காரணம் இது பிள்ளைகளின் அப்பம். பாருங்கள், நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா இல்லை என்றால் உங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஜெப வரிசையில் ஒப்புவியுங்கள். அதன் பின்னர் வாருங்கள். அது விசுவாசிக்கானதாய் உள்ளது. நீங்கள் அதை செய்வீர்களா? முதலில் அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் பின்னர் ஜெபிக்கப்படுவதற்காக மேடையின் மேல் வாருங்கள். இப்பொழுது நான் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காகவும் ஜெபிக்கப் போகிறேன். வெறுமன ஒரு விதமான வழக்கமான நிகழ்ச்சியை போன்று அவைகளை கடந்து செல்ல முடியாது. நாம் இப்பொழுது ஒரு சபையில் இருக்கிறோம். நாம் தங்கியிருந்து ஜெபிக்க முடியும் என்ற காரணத்தை சகோதரி வியாட் நமக்கு அளித்துள்ளார் என்று நான் நினைக்கிறேன். நாம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தரித்திருக்கலாம். நாங்கள் அதை செய்ய அனுமதித்ததற்காக சகோதரி வியாட் மற்றும் இங்குள்ள ஊழியர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். தேவன் அவளை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தீரமான கணவர் இந்த வேடையின் மேல் நின்று வியாதிஸ்தருக்காக ஜெபித்தார். அவர் மறிக்கும் வரை எனக்கு தெரிந்த வரையில் ஒரு உண்மையான சிலுவையின் போர் வீரர். இப்பொழுதும் நான் அதே காரியத்தை தொடர்ந்து செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கு வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் கூற வேண்டியதில்லை. நீங்கள் உங்களோடு உள்ள எந்த பிரச்சனையும் கூற வேண்டியதில்லை. அப்படியே வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். விசுவாசியுங்கள். இதை செய்ய தேவனை அனுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தருடைய தூதன் கூறியது நினைவிருக்கிறதா? ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி செய்தார். நீ ஜெபிக்கும் போது உத்தமமாக இருந்தால் ஜெபத்திற்கு முன்பாக ஒன்றுமே இருக்காது. அது உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் நம்முடைய சகோதரி ரோஸ் அவர்களிடம் கேட்கப் போகிறேன். அவள் விரும்பினால் விசுவாசிக்க மாத்திரம் அல்லது மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகாமையில் இருக்கிறார் அல்லது ஏதோ ஒன்றை இசைக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது என்னோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜெப வரிசையில் இடம்பெறாத ஜனங்களாக நீங்களும் கூட இந்த ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களா? பாருங்கள், உங்களுடைய கரத்தை உயர்த்துவதன் மூலம் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். பாருங்கள், நாம் யாவரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று அவர்களுக்கு வாக்களியுங்கள். சரி, ஆம். நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டுமானால் நாம் ஜெபிக்கையில் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் மிகவும் அமைதியாக இப்பொழுது செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சகோதரியே, அது இப்பொழுது முடிவடையும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, நான் என்னுடைய கரங்களை சகோதரியின் மேல் வைத்து அவளுடைய சரீரத்தின் துயரத்திற்கு சவால் இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அவளை விட்டு போவதாக. ஆமீன். சகோதரியே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்கள் யாவும் அறிக்கை செய்யப்பட்டதா? நீங்கள் அறிந்த மட்டில் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக் கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் என்னுடைய கரங்களை என்னுடைய சகோதரியின் மேல் வைக்கிறேன். அவளுடைய சரீரத்தின் இன்னல் நீங்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். எல்லா பாவங்களும் அறிக்கையிடப்பட்டு உங்களுடைய சுகமளித்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சகோதரனே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, கர்த்தாவே, நீர் இங்கே பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நான் என்னுடைய கரங்களை என் சகோதரன் மீது வைக்கிறேன். நீர் அவரை சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். பாவங்கள் யாவும் அறிக்கை செய்யப்பட்டதா? இல்லை, உங்களுக்கு கேட்கவில்லை. நீங்கள் கேட்பீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த பெண் இப்பொழுது காது கேளாதவளாயிருக்கிறாள். நாம் இங்கே ஜெபிக்க செல்கிறோம். அன்புள்ள தேவனே, நீர் எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்தி இந்த செவிட்டுத் தன்மையை அவளிடமிருந்து எடுத்து போட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவள் ஒரு மூடிய உலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளால் கேட்க முடியாது. நீர் அவளுக்கு இயேசுவின் நாமத்தின் மூலம் சுகத்தை அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிடம் உங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கும்படி ஜனங்களை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவளுக்கு என்ன சம்பவித்துள்ளது என்பதை நான் காண விரும்புகிறேன். இப்பொழுது தயவு செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரும் தங்களுடைய தலையையோ அல்லது கண்களையோ உயர்த்த வேண்டாம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லும் வரையில் நீங்கள் அதை செய்யக்கூடாது. இப்பொழுது நான் பேசுவதை உங்களால் கேட்க முடிகிறதா? நான் கூறுவது கேட்கிறதா? கேட்க முடிகிறதா? அவளால் இப்பொழுது கேட்க முடிகிறது. பார்த்தீர்களா? அந்த சத்தம் கேட்கிறதா? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் உங்களை முழுவதுமாக சுகமாக்குவார். அவள் கூறினாள், நான் செபித்துவிட்டு என்னுடைய கரங்களை அவளுடைய காதுகளில் வைத்தேன். அவள் ஏதோ ஒன்றை கேட்க முடிகிறது என்று அவள் கூறினாள். சரி, இப்பொழுது அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் பரிபூர்ணமாக கேட்கப் போகிறீர்கள். நீங்கள் கேட்பீர்கள் என்று விசுவாசியுங்கள். சகோதரியே, எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டதா? உங்களுடைய சுகமளித்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, எங்களுக்குள்ளாக எந்த நன்மையான காரியமும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறபடியா நான் என்னுடைய கரங்களை என்னுடைய சகோதரியின் மீது வைக்கிறேன். ஆனால் நாங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் எங்களுடைய சகோதரியின் மீது கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமளித்தலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். இப்பொழுது நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்களா? சரி, இப்பொழுது நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள். அந்த விதமாகத்தான் அதை செய்ய வேண்டும். அது உண்மை. சரி, பாவங்கள் யாவும் அறிக்கை செய்யப்படுகின்றனவா? உங்களுடைய சுகமளித்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாகி விட்டீர்களா? ஜனங்களின் இருதயங்களை அறிந்த தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் கரங்களை வைக்கும் போது விசுவாசிக்கிறீர்களா? எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் எங்களுடைய கரங்களை அவள் மீது வைத்து நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறபடியால் நீர் எங்கள் சகோதரியை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உண்மையாகவே உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்று எனக்கு தெரியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் அதை கூறவில்லை. ஏனெனில் நீங்கள் கூறுகிறீர்கள், அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பினால் எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டதா? தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் நம்புகிறீர்களா? அந்த மூட்டு வீக்கம், நான் அதை கூறிவிட்டேன். அன்புள்ள தேவனே, நீர் அவளுக்கு உதவி செய்து அவளை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை அருளும். நீங்கள் முடமாக்கப்பட்டீர்கள். போய் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவன் உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டு உங்களுடைய சுகமளித்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய முதுகு சரியாக இருக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் அவளை சுகப்படுத்தி அவளை குணப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அவன்னமாக இருப்பதாக. ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போய் இப்பொழுது விசுவாசியுங்கள். சகோதரியே, எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டு உங்களுடைய சுகமளித்தலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, அவளுடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டதாக அவள் கூறுகிறாள். நான் இந்த ஸ்திரீயின் மீது என்னுடைய கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமளித்தலுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமீன். பாவங்கள் யாவும் அறிக்கை செய்யப்பட்டதா? நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் மிகவும் சுகமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அதை அறிவீர்கள். உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்று எனக்கு தெரியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் உங்களை குணப்படுத்தி உங்களுடைய இருதயத்தை சுகப்படுத்தி உங்களை முழுவதுமாக குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதாவே இயேசுவின் நாமத்தில் இது அவளை விட்டு போவதாக. ஆமீன். எப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தேகப்படாதீர்கள். போய் விசுவாசியுங்கள். பாவங்கள் யாவும் அறிக்கை செய்யப்பட்டனவா? நீங்கள் சுகமளித்தலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, நான் என்னுடைய கரங்களை எங்களுடைய சகோதரியின் மேல் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் சுகமடைவாளாக. ஆமீன். சந்தேகப்படாதீர்கள். போய் விசுவாசியுங்கள். எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டு நீங்கள் சுகமளித்தலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய சகோதரனை சுகப்படுத்தவும் அவரை குணப்படுத்தவும் நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இதை அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோக்கத்திற்காகவே நான் என்னுடைய கரங்களை அவர் மீது வைக்கிறேன். ஆமீன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். சகோதரியே, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லா பாவங்களும் அறிக்கையிடப்பட்டு நீங்கள் சுகமளித்தலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள தேவரே, நான் என்னுடைய கரங்களை சகோதரியின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைக்கிறேன். உம்முடைய மகிமைக்காக அவள் சுகமடைவாளாக. ஆமீன். இப்பொழுது அதை போன்று அநேக முறைகள் இயேசுவானவர் கூறினது போல ஒரு தொடுதலில் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தன் மேல் வைத்தால் என்றார். கூட்டங்களில் ஜனங்களை வரிசையில் அழைத்து சிந்தனைகளை பகுத்தறிதலை காட்டிலும் இவ்விதம் கைகளை வைத்து ஜெபிப்பது 50% அதிகமாக பலனை தருகிறது என்பதை நான் கவனித்து வருகிறேன். ஏனென்றால் சிந்தனைகளை பகுத்தறியும் விஷயத்தில் ஒரு சிலருக்கு மாத்திரம் அபிதம் செய்ய முடிகிறது. மேலும் இந்த ஒரு வழியில் இன்னும் அநேகர் சுகமடைகின்றனர். நீங்கள் உங்களுடைய எல்லா அவிசுவாசத்தின் பாவங்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்து விட்டீர்களா? இப்பொழுது நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, நான் அவளுடைய கரங்களை பிடிக்கையில் நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவளுடைய சுகமளித்தலுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்படுகின்றனவா? அன்புள்ள தேவனே, நான் என்னுடைய கரங்களை எங்களுடைய சகோதரியின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமளித்தலுக்காக வைக்கிறேன், ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு மிகச்சிறிய காரியமாக தென்படுகிறது, ஆனால் அதை வாக்குத்தத்தம் செய்த தேவனாயிருக்கிறது. பாவங்கள் அறிக்கை செய்யப்படுகின்றனவா? அன்புள்ள தேவனே, நீர் இந்த எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் மீது கரங்களை வைக்கையில் அவள் போய் சுகமடைவாளாக, ஆமீன். பாவங்கள் அறிக்கை செய்யப்படுகின்றனவா? அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கரங்களை அவள் மீது வைக்கையில் நீர் எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், ஆமீன். இப்பொழுது நீங்கள் இயக்கவியலுடன் வரும்போது அது இயங்கும் சக்தியை தாக்குவதாக அது கிரியை செய்யும். பாவங்கள் அறிக்கை செய்யப்படுகின்றனவா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அன்புள்ள தேவனே, நீர் அவளை சுகப்படுத்தி அவளை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமென். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவங்கள் யாவும் அறிக்கை செய்யப்பட்டதா? அன்புள்ள தேவனே, இந்த ஸ்திரீ என் கண்களை நோக்கி பார்க்கும் போது நான் அதை விசுவாசிக்கிறேன். நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சகோதரியே, நீ அவளை அழைத்து வருகிறாயா? நீ அவளை அழைத்துக் கொண்டு வருகிறாயா? சரி சகோதரியே, தேவன் உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? பரலோக பிதாவே, நீர் குருடருக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் எப்பொழுதும் இரக்கமாக இருக்கிறீர். எப்பொழுது இன்றிரவு நீர் என்ன செய்திருக்கிறீர் என்பதை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். எனவே கர்த்தாவே, இந்த மகத்தான கடைசி அடையாளம் இப்பொழுது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த குருடான ஸ்திரீயினுடைய பார்வை அவளுக்கு வர வேண்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆமீன். இப்பொழுது எங்களுக்கு இப்பொழுது அதை குறித்து அறிவியுங்கள், அதை அறிவியுங்கள். ஓ ஆம், தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் சகோதரியின் மேல் என்னுடைய கரங்களை வைத்து நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கேட்போமாக. சகோதரியே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஓ அருமையான பரலோக பிதாவே, நீர் இப்பொழுது அவளை சுகப்படுத்துவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கரங்களை அவள் மீது வைக்கிறேன். இப்பொழுது விசுவாசியுங்கள், அது உண்மை. அப்படியே விசுவாசித்து செல்லுங்கள். சகோதரனே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லா பாவங்களும் அறிக்கை
செய்யப்படுகின்றனவா?
அன்புள்ள தேவனே, நீர் எங்கள் சகோதரனை சுகப்படுத்தி அவரை குணமாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமீன். சகோதரியே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஓ தேவனே, இந்த வேளையின் இனிமையிலும் சாந்தத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்திரியை சுகப்படுத்துவாராக. அருமையான சகோதரியே, தேவன் உங்களுடைய மகனை உங்களண்டை அனுப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள பிதாவே, இங்குள்ள எங்களுடைய சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் இனிமையில் அவர் இப்பொழுது வந்து இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்துவாராக, ஆமீன். சகோதரியே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள தேவனே, நான் என்னுடைய சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். அவர் இங்கே நின்று கொண்டிருக்கையில் நான் அவர் மீது கரங்களை வைத்து அவருடைய சுகமளித்தலுக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என் சகோதரனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சரி, சிறு பையனா? அன்புள்ள தேவனே, இந்த சிறு பிள்ளையின் மேல் கரங்களை வைத்து அவனுடைய சுகமளித்தலுக்காக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரியே, நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறீர்களா? நீங்களும் கூட ஜெபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அன்புள்ள தேவனே, நான் அவள் மீது கரங்களை வைக்கையில் நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இது உம்முடைய கட்டளை, அதைத்தான் செய்யும்படி நீர் கூறினீர். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கர்த்தாவே, நீர் அதை கூறினீர், ஆமீன். இப்பொழுது அவர் அதை கூறினார், அவர் கூறவில்லையா? சகோதரியே, அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். அன்புள்ள தேவனே, நீர் எங்களுடைய சகோதரியை சுகப்படுத்தவும் அவளை குணப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆமீன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் செய்யும்படி கூறினதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து எங்களுடைய சகோதரியின் பேரில் உம்முடைய ஆசீர்வாதங்களை அனுப்ப நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர் மேல் வைப்பார்களேயானால் என்று கூறினீர். நீர் அவர்கள் சுகமடைவார்கள் என்று கூறினீர். இதை கூறுவதற்கு நான் இங்கே ஒரு நிமிடம் இங்கே நிறுத்துவேனா? ஜனங்கள் சற்று நேரம் இளைப்பாரட்டும். ஒருமுறை ஒரு விமர்சகரிடம் அது அவண்ணமாக இல்லை என்று கூறினார். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர் இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். இயேசுவை வழக்கு விசாரணைக்குட்படுத்தும் வழக்கு விசாரணை என்பதன் பேரிலான என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், அவர் நோவாவிடம் மழை பெய்யப் போவதாய் இருந்தது என்று கூறினார். 120 ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை, ஆனால் எப்படியோ மழை பெய்தது. அவர் ஆபிரகாமிடம் சாராளின் மூலம் அவன் ஒரு குமாரனை பெற்றுக் கொள்வான் என்று கூறினார். அது 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. எப்பொழுது என்று அவர் கூறவே இல்லை. அவர்கள் ஒரு குமாரனை பெற்றுக் கொள்வார்கள் என்று அவர் கூறினார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அது சம்பவித்தது. பாருங்கள், எப்பொழுது என்று அவர் கூறவில்லை. அவர் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அதைத்தான் அவர் கூறினாரா? அப்பொழுது அவர்கள் குதித்தெழுந்து அதை செய்வார்கள் என்று அவர் கூறவில்லை. அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். பாருங்கள், அது அவருடைய வாக்குத்தத்தம். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாருங்கள் சகோதரியே, அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் சுகமாக்கப்படுவதிலிருந்து தடுக்க வழியே கிடையாது. நான் என்னுடைய கரங்களை சகோதரியின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமடைத்தலுக்காக வைக்கிறேன். ஆமீன். சகோதரியே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டு ஆயத்தமாக இருக்குமா? அன்புள்ள தேவனே, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் என்னுடைய கரங்களை சகோதரியின் மேல் வைக்கிறேன். அவருடைய சுகமளித்தலுக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். ஜெபிக்கப்படுகிற உங்களுக்காக நான் விரும்புவது, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் முடிவடைவதற்கு முன்பு என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் அறிவிக்க விரும்புகிறேன். கூட்டத்தாரும் மற்ற ஜனங்களும் உண்மையாகவே என்ன சம்பவிக்கிறது என்பதை காணும்படி செய்ய வேண்டும். நாளை, அடுத்த நாள் அல்லது எப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அவர்கள் தங்களுடைய சொந்த விசுவாசத்தை சோதித்து பார்க்க அனுமதிக்காமல் இது மிகவும் வித்தியாசமானது என்பதை என்னுடைய அஞ்சல் காண்பித்துள்ளது. ஏனென்றால் இயேசு அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார்கள், அவர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். எப்பொழுது அவர் என்ன கூறினார் என்று பாருங்கள். அவர்கள் தரையில் மேலும் கீழுமாக ஓடுவார்கள் என்று அவர் கூறவில்லை. அவர்களால் அதை செய்யக்கூடும், ஆனால் அவரோ அவர்கள் சுகமடைவார்கள் என்றார். அதைத்தான் அவர் கூறினாரா? அதைத்தான் அவர் கூறினார். அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் இப்பொழுது இங்கிருக்கிறார். வார்த்தையை கூறின அந்த ஒருவர் அதை அவண்ணமாய் செய்ய இங்கிருக்கிறார். ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அன்புள்ள பரலோக பிதாவே, அவருடைய விசுவாச அறிக்கையின் பேரிலும் விசுவாசிக்கிறதன் பேரிலும் அவருடைய சுகமடைத்தலுக்காக நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கரங்களை அவர் மீது வைக்கிறேன். அன்புள்ள தேவனே, நான் என்னுடைய கரங்களை இந்த ஸ்திரீயின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமடைத்தலுக்காக வைக்கிறேன். சரி. அன்புள்ள பிதாவே, நான் என்னுடைய கரங்களை இந்த ஸ்திரீயின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமடைத்தலுக்காக வைக்கிறேன். நீர் அவள் சுகமடைவாள் என்று. சகோதரியே, சுகமளித்தலுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அன்புள்ள தேவனே, நீர் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் என்னுடைய கரங்களை அவள் மீது வைக்கிறேன். சரி சகோதரியே, அன்பே, சுகமளித்தலுக்காக யாவும் ஆயத்தமாக இருக்கிறதா? இப்பொழுது உங்களுடைய விசுவாசம் சந்திக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? மேலும் தேவனே, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் என்ற உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் நான் என்னுடைய கரங்களை அவள் மீது வைக்கிறேன். அவளுடைய சுகமளித்தலுக்காக நான் இயேசுவின் நாமத்தில் அவள் மீது கரங்களை வைக்கிறேன். அன்புள்ள தேவனே, நான் என்னுடைய கரங்களை என் சகோதரன் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சுகமளித்தலுக்காக வைக்கிறேன். அன்புள்ள தேவனே, நான் என்னுடைய கரங்களை என் சகோதரியின் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளுடைய சுகமளித்தலுக்காக வைக்கிறேன். உட்பாதை கீழே செல்கிறது. நான் உங்களை சோர்வடைய செய்ய விரும்பவில்லை. நீங்கள் அதை இப்பொழுது விசுவாசித்தால் நீங்கள் சரியாகி விடுவீர்கள். அன்புள்ள தேவனே, நீரின் சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமீன். இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். இப்பொழுது நாம் இங்கே ஜெபிக்கப்படுவதற்காக சில கைக்குட்டைகள் போன்றவற்றை இங்கே வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த சிறு பொட்டலங்களுக்கு இப்பொழுது நீங்கள் என்னோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜனங்கள் இதை போன்ற ஒரு சிறு காரியத்திற்காக ஜெபிப்பது மிகவும் விசித்திரமாக துணிக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் உங்களால் ஒருமுறை என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து அப்படியே கவனியுங்கள். எத்தனை வருடங்களாக நாம் சாட்சிகளை வைத்திருந்தால் இந்த மேடையின் மேல் நீங்கள் குவித்து வைத்தாலும் இடம் போதாது என்று நான் நினைக்கிறேன். இதுபோன்ற இந்த ஜபத்துணிகளை உலகத்தை சுற்றி சுற்றி அனுப்புவதன் மூலம் அவர்களில் லட்சக்கணக்கானவர்கள் சுகமடைந்துள்ளனர். இப்பொழுது அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதற்காக அந்த கைக்குட்டையை யாராவது அங்கு கொண்டு வாருங்கள். சகோதரனே, நீங்கள் உங்களுடைய கைக்குட்டையை வைத்திருப்பதை அறிவீர்கள். சகோதரனே, நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? சரி, சிறிய முடமான பிள்ளைகள் சுகமாக்கப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அது என்னவென்பதை. ஓரல் ராபர்ட்ஸ் வழக்கமாக கூறுவது போல இது ஒரு தொடர்பாகும். அது ஒரு தொடர்பாக மாத்திரமே உள்ளது. நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்பொழுது நாம் இதை நாமாகவே செய்யவில்லை. நாம் இதை செய்ய வேண்டும், ஏனென்றால் இதை செய்யும்படி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. அது உண்மை என்பதை நாம் யாவரும் அறிவோம். இப்பொழுது அநேக ஜனங்கள் கைக்குட்டைகள் போன்றவற்றை அபிஷேகம் செய்கின்றனர். சரி, இப்பொழுது அது பரவாயில்லை என்று நாம் கருதுகிறோம், நிச்சயமாக. ஆனால் நாம் அப்படி அவர்கள் கைக்குட்டைகளை அபிஷேகித்தனர் என்று வேதம் கூறவில்லை. ஆனால் அவர்கள் பவுலின் சரத்தில் இருந்து உருமாள்களை எடுத்துவிட்டனர். இப்பொழுது நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன் என்று புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் என்ன கண்டனர் என்றால், பவுலுக்குள் இருந்த அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். தேவன் அவனுக்குள் இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் தொட்ட ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? ஆமேன் என்று கூறுங்கள். உங்களுக்கு தெரியும், பவுல் செய்த காரியங்கள் முற்றிலும் வேத பிரகாரமாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? அதை செய்ய அவனுக்கு எங்கிருந்து யோசனையை பெற்றான் என்று நான் கருதுகிறேன் என்று நான் உங்களுக்கு கூற விரும்புகிறீர்களா? எலிசாவில் இருந்து என்பது உண்மை. பாருங்கள், எலியா இந்த கோலை எடுத்து போய் இதை குழந்தையின் மேல் வை என்றான். தீர்க்கதரிசி தொட்ட ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தபடியால் அவன் கோலை அனுப்பினான். அவன் தன்னுடைய நிலையை அறிந்திருந்தான். அவனால் அந்த ஸ்திரியையும் அதே காரியத்தை விசுவாசிக்க செய்ய முடிந்தால் இருக்கும். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது வேதம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கூட ஒருபோதும் கூறவில்லை. அது அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் என்று உரைத்துள்ளது. இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள், ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவில் தேவனுடைய பிரசன்னம் இந்த மனிதனில் வெளிப்பட்டதை கண்டனர். அவர்கள் ஜனங்களை அவனுடைய நிழலில் கிடத்தினார்கள். அவர்கள் சுகமடைந்தனர். அது வேத பிரகாரமானது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? அது யோவான் 3:16 உள்ளதை போன்றே வேதவாக்கியமாய் உள்ளது. பாருங்கள், அவை யாவும் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கின்றன. இப்பொழுது ஜனங்களே, அந்த மனிதனின் நிழல் ஜனங்களை சுகப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் பாருங்கள், தேவனுடைய வல்லமை அந்த தீர்க்கதரிசியின் மேல் இருந்ததென்றால், அவன் மரித்து அநேக வருடங்களான பிறகும் ஒரு மரித்த மனிதன் அவனுடைய சரீரத்தின் மேல், அவனுடைய எலும்புகளின் மேல் தூக்கி எறியப்பட்டான். அந்த சரீரம் கூட அங்கே இல்லை, அங்கே எலும்புகள் இருந்தன. தேவனுடைய பிரசன்னம் அந்த மரித்த மனிதன் உயிரோடு வரும் அளவிற்கு அந்த எலும்புகளின் மேல் இருந்தது. இப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் செய்த அதே தேவன் இன்றிரவு இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லையா? உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். அது நானாகவே செய்கிறேன் என்று விசுவாசிக்கும்படியான என்னுடைய கூட்டத்தாரை நான் கவர்ந்தெடுக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதைவிட நன்றாக அறிவீர்கள். நான் உங்களுடைய சகோதரன். பாருங்கள், நான் உங்களுடைய சகோதரன்.
I do know this, that God.
ஆனால் தேவன் இங்கு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நான் இதை அறிவேன். அவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை அளித்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். நாம் அதை விளக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையின் மூலம் மாத்திரமே அது இங்கே இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்று உரிமை கோருகிறோம். எனவே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள இது நமக்கு அடையாளத்தையும் கூட அளிக்கிறது. இந்த மக்கள் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிய இது நமக்கு அடையாளத்தை அளிக்கிறது. இப்பொழுது அது ஒரு பெரிய வார்த்தை, முன்குறித்த. ஆனால் அது சத்தியம் என்பதை நாம் யாவரும் அறிவோம். எல்லையற்ற தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னரே எல்லா காரியங்களையும் முன்னறிவினால் முன்குறித்தார் என்பதை நாம் முற்றிலுமாக அறிவோம். ஆட்டுக்குட்டியானவரும் கூட அடிக்கப்பட்டார். புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பெயரும் புஸ்தகம் எழுதப்படுவதற்கு முன்னரே எழுதப்பட்டது. இப்பொழுது அது உண்மை என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? அந்த புத்தகத்தில் உள்ளவர்களை மீட்க இயேசு வந்தார். வேதத்தில் ஆட்டுக்குட்டியானவர் திரைக்கு பின்னால் இருந்து வந்து புஸ்தகத்தை எடுத்து அதில் முத்திரையிடப்பட்டிருந்த முத்திரைகளை திறந்தார். ஏனென்றால் அவர் மீட்டுக் கொண்ட எல்லாவற்றையும் உரிமை கோர வந்தார். அவர் இப்பொழுது பரிந்து பேசுகிறவர். அவர் மீட்டுள்ளவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிருக்கிற யாவரும் மீட்கப்பட்டனர். அந்த ஒரு இரவு நான் ஒரு கரடுமுரடான சிறு அறிக்கையை அளித்தேன். நான் இங்கே இந்த எல்லா கைக்குட்டைகளுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் மீண்டும் பிரசங்கிக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் நான் ஒரு சிறு அறிக்கை இருந்ததாக கூறினேன். இது புனிதமானதாக தெரியவில்லை என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், ஆனால் கோழியை அடைகாக்க வைத்த விவசாயியை போன்று போதிய முட்டைகள் இல்லாமல் இருந்தபடியால் அவன் ஒரு கழுகு முட்டையை வைத்து அவன் அதை கோழியின் கீழே வைத்த போது அது ஒரு கழுகை பொறித்தது. அது எல்லா கோழி குஞ்சுகளுக்கும் மத்தியிலும் மிகவும் வினோதமான ஒன்றாயிருந்தது. ஏனென்றால் அவைகள் காரியங்களை ஒரே விதமாக காணவில்லை. ஆனால் அது கண்டதெல்லாம் கோழியை மாத்திரமே ஆகும். அது ஒரே ஒரு சத்தத்தை மாத்திரமே கேட்டது. அதற்கு அது அதனுடைய சத்தத்தை போன்று தென்படவில்லை. ஆனால் கோழியைப் போலவோ அல்லது கோழி குஞ்சுகளைப் போலவோ சத்தமிட முடியவில்லை. அவைகள் கொட்டகையிலிருந்து புசித்த போது அதற்கு அவைகளுடைய உணவு முறை பிடிக்கவில்லை. அதனை குறித்து ஏதோ வித்தியாசம் இருந்தது. அதே சமயத்தில் அது வித்தியாசம் என்னவென்பதை அறிந்திருக்கவில்லை. அதன் பின்னர் ஒரு நாள் அந்த தாய்க்கடுகு தான் அநேக முட்டைகளை இட்டிருந்ததை அறிந்திருந்தது. அதனுடைய குஞ்சாக இருக்க வேண்டிய முட்டைகளில் ஒன்று காணவில்லை. எனவே அது அதனை தேடிச் சென்றது. அது அந்த குஞ்சை களஞ்சியத்தில் கண்டது. அது கூச்சலிட்டது. அது கூச்சலிட்ட போது அந்த கழுகு தாயின் சத்தத்தை அறிந்திருந்தது. இயேசு என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கூறினார். நேற்றிரவு நான் நினைக்கிறேன், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் மற்றும் இன்னும் என்னவெல்லாமோ அவர்கள் ஒரு கோழியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். சகோதரனே, என்னை மன்னிக்கவும், பாருங்கள். ஆனால் அவளுடைய அருமையான பிள்ளைகள் அங்கே எங்கோ இருந்ததை தாய் அறிந்திருந்தார். எனவே அந்த மனிதர்கள் அங்கே நின்று கொண்டு தாய் கோழியினிடத்திலிருந்து பெற்ற தீவனத்தை குறித்து வாக்குவாதம் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது அவைகள் கழுகுகளாக இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், அவைகள் தங்களுடைய உணவுக்காக பறக்கின்றன. பார்த்தீர்களா? அண்மையில் நான் டூசானில் இருந்து வந்தபோது, இல்லை, ஃபீனிக்ஸில் இருந்து டூசானுக்கு சென்ற போதே நான் கண்ட ஒரு காட்சியை போன்றே இந்த சபை உள்ளது என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு விளங்காத காட்சியை கண்டேன். என்ன சம்பவித்திருந்தது என்பதை காணும் போது அது என் இருதயத்தை உடைத்தது. எப்படி ஒரு பருந்து வழக்கமாக ஆகாயத்தில் பறந்து செல்லும், கழுகுக்கு ஒரு சகோதரன், அது சபைக்கு ஒரு மாதிரியாய் உள்ளது. யெகோவா கழுகாயிருக்கிறார். அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கழுகுகள் என்று அழைத்தார். அவர் தம்மை யெகோவா கழுகு என்று அழைத்தார். ஆனால் இந்த பருந்து நீண்ட காலமாகவே அதனுடைய அடையாளத்தை இழந்துவிட்டது. ஏனென்றால் அது இனிமேல் ஆகாயத்தினூடாக பயணம் செய்து அதனுடைய இறைச்சியை அது வேட்டையாடுவது போல வேட்டையாடுவதில்லை. ஆனால் அது தொலைபேசி கம்பிகளில் அமர்ந்து ஒரு தோட்டியை போல் செயல்படுகிறது. அது கார்கள் கொன்றுவிட்ட செத்த முயல்களை வேட்டையாடுகிறது. அதுவும் ராஜாளிகளும் ஒன்று சேர்ந்து சாப்பிடுகின்றன. அது நடக்க வேண்டியதைப் போல நடப்பதற்கு பதிலாக அது ஒரு ராஜாளியை போல துள்ளுகிறது. அது தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிட்டது. நான் இதை முழு தேவபக்தியுடனும் மரியாதையுடனும் கூறுகிறேன். சபையானது ஒரு சகோதரி கழுகு என்ற அடையாளத்தை நீண்ட காலமாக இழந்துவிட்டது. அவள் சுற்றி அமர்ந்திருக்கிறாள். வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து இந்த காரியங்கள் சரியா இருக்கின்றனவா என்று கண்டறிவதற்கு பதிலாக எங்கோ அறிவாற்றல் கொண்ட ஒரு கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஞாயிறு பள்ளி இலக்கிய கூட்டத்திற்காக அவள் காத்திருக்கிறாள். வேறெங்கோ கொல்லப்பட்டுள்ள ஏதோ ஒரு மரித்த முயல், ஒரு ராஜாளியை போன்ற துள்ளல், அதிலிருந்து பறந்து செல்ல தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையானவை. யாரோ ஒருவர் அதை குறித்து என்ன கூறினார் என்பதல்ல, ஆனால் தேவன் அவர்களை குறித்து என்ன கூறினார் என்பதே. அவைகள் உண்மையாயிருக்கின்றன. கழுகுகளோடு இணைந்திருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வியாதியஸ்தருக்காக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, அவர்கள் பவுலின் சரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து ஜனங்கள் மேல் போட, பிசாசுகள் அவர்களை விட்டு புறப்பட்டன என்றும், அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு நீங்கின என்றும் வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிதாவே, நான் இங்கே இந்த உருமாள்களின் பேரில் நின்று கொண்டிருப்பது இங்குள்ள ஒவ்வொரு நபரையும் சுட்டிக்காட்டுகிறது. அது நாங்கள் ஒன்று சேர்ந்த கிறிஸ்துவின் சரீரமாய் உள்ளது. நாங்கள் அவருடைய மனவாட்டியை பிரதிநிதித்துவப்படுத்த இங்கிருக்கிறோம் என்று கிருபையினாலும் அன்பினாலும் நாங்கள் உரிமை கோரிக்கொண்டு விசுவாசித்து அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு தொடர்பு கொள்ளுகிறோம். நாங்கள் பரிசுத்த பவுல் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நீர் இன்னமும் இயேசுவாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் இந்த ஜனங்களின் விசுவாசத்தை கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பவுலின் நாட்களில் வாழ்ந்திருந்தால் அவர்கள் இதே சுவிசேஷத்தை கேட்டிருப்பார்கள், இதே காரியங்களை கண்டிருப்பார்கள். ஆகையால் அவர்களும் ஒரே விதமான ஜனங்கள் தான். நீர் அதே தேவனாயிருக்கிறீர். எனவே அன்புள்ள தேவனே, வேதாகம நாட்களில் இருந்தவர்களுக்கு நீர் செய்தது போல அவர்களுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும், ஒவ்வொரு வியாதியும், ஒவ்வொரு துன்பமும், இங்குள்ள இந்த கைக்குட்டைகளும் பொட்டலங்களும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனங்களை கட்டியுள்ள இந்த பொல்லாத வியாதி அவர்களை விட்டு நீங்குவதாக. இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கடமையின் பாதையில் நடந்து கொண்டிருந்ததாக ஒரு சமயம் கூறப்பட்டது. கடமையின் பாதையில் சரியாக சத்துரு வந்து ஒரு மூலையில் அவர்களை ஒதுக்கிவிட்டார். சிவந்த சமுத்திரம் அவர்களை கடமையின் பாதையில் இருந்தும் அவர்களுடைய அணிவகுப்பில் இருந்தும் துண்டித்தது. தேவன் வானத்திலிருந்து அக்னிஸ்தம்பத்தினூடாக நோக்கி பார்த்தபோது சமுத்திரமோ பயமடைந்தது. அது அதனுடைய அலைகளை பின்னுக்கு தள்ளின. ஏனென்றால் தேவனுடைய அலைகள் சமுத்திரத்தின் அடியில் இருந்தன. அது அவருடைய பிள்ளைகளுக்கு வழியை உண்டு பண்ணி கீழ்ப்படிதலின் வரிசையில் நடத்தி சென்றது. இப்பொழுது தேவனே, சிவந்த சமுத்திரமானது பயந்து அதனுடைய அலைகளை பின்னோக்கி சுருட்டி, அதனுடைய தண்ணீரை பின்னோக்கி சுருட்டி, கீழ்ப்படிதலோடு அணிவகுத்து செல்லும் பிரயாண பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தது. அன்புள்ள தேவனே, இன்றிரவு வாக்குத்தத்தம் செய்த உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினூடாக நோக்கி பாரும். இந்த கைக்குட்டைகள் சுகவீனமான ஜனங்களின் சரீரங்களின் மேல் வைக்கப்படும் போது தேவனுடைய கண்கள் நோக்கி பார்ப்பதாக, அந்த சுகவீனம் அந்த பிசாசு பயமடைந்து விலகி செல்வதாக. ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான பயணத்தை நல்ல ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் தொடர்வார்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தினூடாக அணிவகுத்து செல்லும் போது மறுமுனையில் அவர்கள் மத்தியில் பலவீனமான ஒரு நபரும் இருக்கவில்லை. பிதாவே, நாங்களது உருமாள்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறபடியால் அது இந்த ஜனங்களுக்கு அருளப்படுவதாக. ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கைக்குட்டைகளை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். தேவன் இதை கேட்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? பார்த்தீர்களா? நான் இதை கூற விரும்புகிறேன். சற்றும் சந்தேகப்பட வேண்டாம். பாருங்கள், அது உண்மையாகவே விசித்திரமாக தோன்றலாம். ஒரு நிமிடம் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீர்கள். ஆனால் நாம் கேட்டுள்ளதை தேவன் அளிக்கிறார் என்பதை இப்பொழுது விசுவாசியுங்கள். இங்குள்ள தேவன் உங்களுடைய இதயத்தின் ரகசியத்தை அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது தேவன் என்று நீங்கள் அறிந்து விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய சிந்தையில் இப்பொழுது தீர்த்துக் கொள்ளுங்கள். அது வேறெந்த காரியமாயும் இருக்க முடியாது. பார்த்தீர்களா? இப்பொழுது ஒரு மகத்தான நாளை இருக்குமானால் என்னவாகும்? அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இது சரித்திரமாக இருக்கும். ஜனங்கள் வரப்போகும் ஆண்டுகளில் அது அப்படிப்பட்டதாக இருக்குமானால் அவர்கள் வந்து, பாருங்கள், நான் அப்பொழுது உயிரோடு இருந்திருந்தால் அது நிறைவேறி இருப்பதை நான் கண்டிருப்பேன், அவ்வளவுதான் நான் அறிந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும், அப்பொழுதே நான் அதை விசுவாசித்திருப்பேன் என்று கூறுவார்கள். பாருங்கள், நீங்கள் விசுவாசிக்கிற அதே காரியத்தை அப்பொழுது அவர் அதை செய்த போது நீங்கள் அங்கே இருந்திருந்தால் நலமாயிருக்குமே. அது இன்னமும் அவரே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களுக்குள் இருக்கும் அவருடைய ஜீவனாயிருக்கிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.